بسم الله الرحمن الرحيم.
ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்பு அப்படி என்று சொல்லாமல் ஒரு வகுப்பு என்று சொல்லலாம். நான் இன்றைக்கு எடுக்கக்கூடிய தலைப்பு ஒரு பாட வகுப்பு அப்படி என்று கூட என்ன செய்யலாம் சொல்லலாம். அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு மத்தியில் விளங்கப்படுத்துகின்ற நோக்கில் இதை ஒரு அறிவு சார்ந்த ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே பதிய வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அந்த விளக்கத்துக்கு பின்னால் ஒரு 15-10 நிமிடங்கள் அது பற்றிய சில கேள்விகள் உங்களிடத்தில் எழுந்தால் அதை நீங்கள் கேட்கலாம் என்பதை ஆரம்பமாக சொல்லிக் கொள்கிறேன். என்ன செய்தி அப்படி என்று சொன்னால், இஸ்லாமிய வரலாறு பற்றிய ஓர் அறிமுக வகுப்பாக, ஒரு விளக்க வகுப்பாக ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதாவது, எமது கடந்த கால வரலாறுகளை நாம் 3 பகுதிகளாக என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஒன்று காசசுல் அன்பியா, அப்படி என்றால் நபிமார்களுடைய வரலாறுகள். அடுத்ததாக சீரா என்று எதை சொல்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை சொல்கிறோம். அடுத்ததாக தாரீக் அப்படி என்று சொல்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னர் இருந்து இந்த நாள் வரைக்கும் கூட இல்லையா, அதிகமாக இல்லையா, ஒரு மைக்கு பின்னு கேட்கணும், சரி வராதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து மரணத்துக்கு பின்னர் இருந்து இன்றைய நாள் வரைக்கும் உள்ள இஸ்லாமிய வரலாறை தாரீக் அப்படின்னு என்ன செய்வார்கள் சொல்வார்கள். இப்போ கசஸ், சீரா, தாரீக், இப்படி 3 வகையில் இஸ்லாமிய, அதாவது கடந்த கால செய்திகள் அழைக்கப்படுகின்றன. இதிலே நபிமார்களுடைய வரலாறுகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஓரளவு பரிச்சயம் உண்டு. ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறு பற்றியும் ஓரளவுக்கு எங்களுக்கு செய்திகள் தெரியும். காரணம், குர்ஆன். நம்ம குர்ஆனை அடிக்கடி ஓதுவதனால் குர்ஆனில் இருந்து எல்லா நபிமார்களுடைய செய்திகளை நாம் ஓரளவு தர்த்தீபாக இல்லாதுவிட்டாலும் ஓரளவு தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றையும் நாம் ஓரளவு தெரிந்து வைத்திருக்கிறோம். மூன்றாவதாக இஸ்லாமிய வரலாறு தாரீக் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஓரளவு தான் எங்களிடத்தில் ஒரு அறிமுகம் இருக்கிறது. மாற்றமாக தமிழிலே எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நிறைய நூல்கள் என்ன செய்திருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள். நிறைய நூல்கள் தமிழிலே இஸ்லாமிய வரலாற்றை குறிக்கக்கூடிய அமைப்பில் நிறைய நூல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் வாசிப்பு குறைவு என்பதனால், அது போன்ற அல்லது ஆதாரபூர்வமான செய்திகள் தமிழில் குறைவு என்பதனால் இஸ்லாமிய வரலாறுகள் பற்றிய ஒரு பொது அறிமுகம் எங்களிடத்தில் இல்லை. இந்த இடத்திலே நான் ஒவ்வொன்றாக சொல்ல வரவில்லை, இஸ்லாமிய வரலாற்றை ஒவ்வொன்றாக சொல்ல வரவில்லை. மாற்றமாக ஒரு சுருக்க ஒரு அறிமுகம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல ஒரு முக்கியமான ஒரு கசப்பான செய்தி அப்படி என்னன்னு சொன்னால், இஸ்லாமிய வரலாறு சம்பந்தமாக பலர் தமிழில் வந்து உரைகளாக நடத்துவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அப்படி முயற்சி எடுத்தவர்கள் நானும் ஒருவேன். ஆனா என்ன நிலைமை என்று சொன்னால், அப்படி நம்ம எடுக்கிற நேரத்தில் அது வந்து மக்கள் எதிர்பார்ப்பது என்னென்னா உருக்கமான வரலாறாக அதை எதிர்பார்க்கிறார்கள். இப்போ உதாரணமாக நான் ஒரு அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு என்று சொல்லி ஒரு 4 தொடர் என்ன செய்தேன், அதில் செய்தேன். அவருடைய ஆள் நோக்கம் என்னன்னு சொன்னால் ஹிஸ்டரியை சொல்லிடுறது, அந்த நேரத்தில் எப்படி ஹிலாபத் இருந்தது, என்னென்ன யுத்தங்கள் நடந்தன, அவர் என்னென்ன செய்தார் என்பது. அப்படி சொன்னாலே அது பாடம் மாதிரி என்ன செஞ்சிருது ஆகிறது. பாடம் மாதிரி ஆகின உடனே எப்ப நீங்க இதை விட்டு வெளியே வருவீங்க என்ற ஒரு கேள்வி என்ன செஞ்சிருது மக்கள்கிட்ட வருவதை நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்கிறது. ஆனால் இதனால் எப்படியாவது ஒரு பதிவை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாமிய வரலாறு ஹிஸ்டரி அப்படி என்ற பகுதியை நீங்கள் சுருக்கமாவது என்ன செய்யணும், அறிந்திருக்க வேண்டும், சுருக்கமாக அப்படியாவது நம்ம அறிந்திருக்க வேண்டும் என்கின்ற நோக்கில் தான் இந்த பகுதியை நான் என்ன செய்தேன் உங்களுக்கு மத்தியிலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதாவது இப்ப நான் சொல்ல போறது என்னன்னு சொன்னால், இஸ்லாமிய வரலாற்றை பற்றிய சில பொது குறிப்புகள், சில பொதுவான குறிப்புகள் நீங்க தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இதை நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு மத்தியிலே சொல்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய அதாவது வரலாறு என்று நம்ம கடந்த காலத்தில் படிக்கிற நேரத்தில் அது கிலாபத்தை விட்டு பிரிச்சு என்ன செய்யலாது, படிக்க இயலாது. இஸ்லாமிய வரலாறு என்றால் அது எதோடு சேர்ந்திருக்கும், கிலாபத்தோடு சேர்ந்து தான் என்ன செய்யும் அந்த வரலாறு. காரணம், இஸ்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் தொடக்கம் 1924 வரைக்கும் இந்த உலகத்திலே கிலாபத் என்கின்ற அந்த பெயர் என்ன செய்தது இருந்தது. இந்த உலகம் இஸ்லாமிய சமுதாயத்தால் ஆளப்பட்டது, இந்த உலகம் இஸ்லாமிய சமுதாயத்தால் ஆளப்பட்டது. அப்படி என்றால் கிலாபத் இல்லாமல் அதாவது சின்ன சின்ன நாடுகளாக நாம படிக்கக்கூடிய காலம் என்பது ஒரு 75-85 வருடம் தான். மற்றது எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொடக்கம் இன்றைய இந்த காலம் 1924 வரைக்கும் எதோடு சேர்த்து படிப்போம், இஸ்லாமிய ஆட்சியை கிலாபத், இஸ்லாமிய வரலாறு கிலாபத்தோடு சேர்ந்து தான் நம்ம என்ன செய்வோம் படிப்போம். இப்ப இதனால் எங்களுக்கு முக்கியமாக இஸ்லாமிய வரலாறை படிக்கிற நேரத்தில் என்னென்ன பகுதிகள் படிக்கப்படும் என்பதை நம்ம முதலாக தெரிந்து கொள்ளணும். அதாவது யார் யாருடைய ஆட்சி நம்ம படிப்போம் அப்படின்றது. முதலாவது நம்ம தெரிஞ்சது நிறைய இருக்குது, அதனால நான் அதை கேள்வி பதில் மாறி என்ன செய்யறேன் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன். முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்துக்கு பின்னால உள்ள ஆட்சியை நம்ம எப்படி சொல்லுவோம், எப்படி கிலாபத்துர் ராஷிதா அல்லது குலஃபா உர் ராஷிதூன் அப்படி என்று சொல்லுவோம். கிலாபத்துர் ராஷிதான்னு சொல்லுவோம், நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்களுடைய கிலாபத் அப்படின்னு சொல்லுவோம். அதுல யார் யார் வருவாங்க, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரழியல்லாஹு அன்ஹு, இவங்க நான்கு பேரும் வருவாங்க. நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஹிஜ்ரி ஆண்டுகள் முழுமையா நான் விவரிக்க சொல்லல, ஆனால் இது ஆரம்பத்தில் கிலாபத்துர் ராஷிதா மிக முக்கியம். கிலாபத்துர் ராஷிதா நீங்க எந்த ஆட்சியை படிப்பதாக இருந்தாலும் அது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. காரணம், அதுல இருந்து நம்ம சில வழிமுறைகளை கூட நம்ம எடுப்போம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் என்பதை விட மிக நெருக்கமான தோழர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரழியல்லாஹு அன்ஹும் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவங்களுடைய ஃபிக்ஹ் அறிவு ஞானங்கள் பாராட்டப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் அவர்களுடைய கிலாபத் தான் ஆரம்ப கிலாபத். எனவே கிலாபத் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்ற முழு படிப்பினை எங்க எடுக்க வேண்டியிருக்குது, அவர்களிடம் எடுக்கப்பட வேண்டியிருக்கு. எனவே அதை பற்றி நம்ம நிறைய தெரிந்திருக்கணும். ஹிஜ்ரி 40 என்ன செய்கிறது, அந்த கிலாபத்து ராசிதா முடிஞ்சிருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி எத்தனை ஆண்டு மரணித்தார்கள், ஹிஜ்ரி 11 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11 என்ன செய்தார்கள், மரணித்தார்கள். ரபியுல் அவல் மாதம் மரணித்தார்கள். 10 ஹஜ் செய்யறாங்க, முடிஞ்சு அதுக்கு பிறகு முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். அவ ஹிஜ்ரி 10, கிலாபத் வந்து 30 இருக்குது. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரழியல்லாஹு ஆட்சி வந்து மொத்தம் 30. அப்ப இதே சேர்த்தோம்னா 40. அப்ப 40 வருடம் அலி ரழியல்லாஹு ஆட்சி என்ன செய்கிறது, அதாவது அலி ரழியல்லாஹு மரணித்து விடுகிறார்கள். அத்துடன் சிலர் என்ன யாரை சேர்ப்பார்கள் என்றால் ஹசன் ரழியல்லாஹு அவர்கள் என்ன செய்வார்கள் சேர்ப்பார்கள். ஹசன் ரழியல்லாஹு யாரு, அலி ரழியல்லாஹு மகன் ஹசன் ரழியல்லாஹு அவர்களை சேர்ப்பார்கள். இப்ப ஹசன் ரழியல்லாஹு அவர்கள் அண்ணனா, ஹுசைன் ரழியல்லாஹு அவர்கள் அண்ணனா, ஹசன் ரழியல்லாஹு அவர்கள் தான் அண்ணன், ஹசன் ரழியல்லாஹு அவர்கள் அண்ணன். அப்ப ஹசன் ரழியல்லாஹு அவர்கள் ஒரு 6 என்ன செய்தார்கள் இருந்தார்கள். மொத்தமாக 5 கலீஃபாக்கள், மொத்தமாக 5 கலீஃபாக்கள். ஏன்னா இவங்க 5 பேருடைய தேர்விலையும் எது தெளிவாக விளங்கும், சூரா. இந்த 5 பேரும் ஆட்சிக்கு வந்ததில் எது தெளிவாக தெரியும் எங்களுக்கு, சூரா தெளிவாக தெரியும். சூராண்டா என்ன, மக்களுடைய விருப்பம், மக்களுடைய தேர்வு, அதுல தெளிவாக தெரியும். தெரியுதா தெரியலையா, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து எந்த மக்களும் என்ன செய்ய மாட்டாங்க, ஆட்சியாளராக வருவதற்கு மறுக்க மாட்டாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தில் அவருடைய நேர்மை எல்லா மக்களும் அங்கீகரித்து என்ன செய்தார்கள் இருந்தார்கள். அதே தான் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, அதே தான் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும். குழப்பங்களை ஏற்படுத்தியவர்கள் வந்து 2 பகுதியில் இருந்தவர்கள், கூஃபா, மிஸ்ர், எகிப்தும் கூஃபாவில் உள்ளவர்கள் தான் அந்த குழப்பங்களை என்ன செய்தார்கள், ஏற்படுத்தினார்கள். இதுல நீங்க பார்த்துக்கலாம்னு சொன்ன ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியில வந்து மிக தெளிவு எது, சூரா. ஏன்னா ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து மக்களுடைய விருப்பம் இல்லாம ஆட்சி செய்யறதுக்கு விரும்பவே இல்லை என்பது அவருடைய பின்னால் உள்ள நிகழ்வு சுட்டிக்காட்டு. நீங்க முதலா புரிஞ்சுக்கணும், முதல் அவுட்லைன், முதல் பகுதி வந்து கிலாபத்துர் ராஷிதா. அதாவது இந்த 5 பேர், 4 பேர் தான் ஹசன் ரழியல்லாஹு சேர்த்து கொண்டோம்னு சொன்னால் இந்த 5 கலீஃபாக்களுடைய ஆட்சி. அதுக்கு பின்னால சார், இவர்களுடைய தலைநகரம் எங்க இருக்குது? மதீனா தான். உங்களுடைய முழு எல்லோருடைய தலைநகர் இது மதீனா. அந்த காலப்பகுதியில் தலைநகராக இருந்தது மதீனா. அலி ரதியல்லாஹுன் அவர்கள் கூஃபாவுக்கு என்ன செய்தார்கள்? கொண்டு போனார்கள். அலி ரதியல்லாஹுன் அவர்கள் கூஃபாவுக்கு கொண்டு போனார்கள். ஆனால் பொதுவாக சொல்வதாக இருந்தால் ஹிலாபத்துர் ராஷிதாவுடைய தலைநகரமாக இருந்தது மதீனா. மதீனா தான் என்ன செய்தது? அந்த பகுதியில் இருந்தது. ரைட். இப்போ இரண்டாவது கட்டம் இஸ்லாமிய வரலாறு பார்க்கறதுல இரண்டாவது பகுதியாக எதை படிப்பாங்க? உமையாக்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, என்ன உமையாக்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லுவார்கள். இப்போ உமையாக்களுடைய ஆட்சின்னு சொல்லப்பட்டதற்கான காரணம், இப்போ முஆவியா ரதியல்லாஹுன் அவர்கள், முஆவியா ரதியல்லாஹுன் அவர்கள், முஆவியா இப்னு அபி சுஃபியான் இப்னு ஹர்ப் இப்னு ஹர்ப். அப்ப இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னு சொன்னால், இப்னு உமையா, அதாவது உமையாவுடைய அந்த உமர் ரதி, அதாவது முஆவியா ரதியல்லாஹுடைய பாட்டனார்கள் பேர் தான் உமையா. பாட்டனார் ஒருவருடைய பேர் தான் உமையா. இப்போ முஆவியா ரதியல்லாஹுன் அவர்கள் சிரியால் என்ன செய்தார்கள்? கிலாபத்தை பிரகடனப்படுத்தினார்கள். அவர்கள் ஹலீஃபாவாக என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். ஹசன் ரதியல்லாஹுக்கு பின்னால அவர் ஹலீஃபாவாக இருந்தார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது. அலி ரதியல்லாஹுக்கு இடையிலும் முஆவியா ரதியல்லாஹுக்கு இடையிலும் பிரச்சனை இருந்தது. அவர் உஸ்மான் ரதியல்லாஹுடைய கொலை பற்றி விசாரிக்க சொன்ன விஷயம், அது தொடர்ந்து நடந்திருந்த பின்னால் அலி ரதியல்லாஹு அவர்கள் மரணி, பல யுத்தங்களுக்கு பின்னால் அலி ரதியல்லாஹு மரணிக்கிறார்கள். மரணித்த பின்னால் இங்கே ஹசன் ரதியல்லாஹு ஆட்சிக்கு வராங்க. அங்க யார் இருக்கிறாங்க? முஆவியா ரதியல்லாஹு ஆட்சிக்கு இருக்கிறாங்க. அலி ரதியல்லாஹு இருக்கும் வரைக்கும் அவர் ஹலீஃபாவாக பிரகடனப்படுத்தல. யாரு? முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் தன்னை ஹலீஃபாவாக பிரகடனப்படுத்தவில்லை. ஒரு கவர்னராக இருந்தார், கட்டுப்பட மறுத்தார். கவர்னராக இருந்தாரு, கட்டுப்பட மறுத்தார். உமர் ரதியல்லாஹு அவர்கள் தான் அவரை நியமிச்சாங்க. எங்க சிரியால அவரை நியமித்தவர் யாரு? உமர் ரதியல்லாஹு அவர்கள். கவர்னராக எத்தனை வருஷம் இருந்தாரு? 20 வருஷம். கவர்னராக 20 வருடம். கவர்னராக 20 வருடம் வந்த பின்னால முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் அலியுடைய மரணத்துக்கு பின்னால ஹலீஃபாவாக என்ன செய்யறாங்க? தன்னை அறிவிக்கிறாங்க. 20 வருஷம் இவர் வந்து ஒழுங்கா ஆட்சி செய்யலேண்டா மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? சிக்கல் படுத்தி புரட்சி செஞ்சு ஓடி இருப்பாங்க. உடனே மக்கள் ஹலீஃபாவா ஏத்துக்கிட்டாங்க அவரை. யாரு? முஆவியா ரதியல்லாஹு ஏற்றுக்கின்றார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? அங்க சோர்வடைகிற மாதிரி அவர் எதுவும் செய்யல. சோர்வடைகிற மாதிரி அவர் எதுவும் செய்யல. ஹலீஃபாவாக எத்தனை வருஷம் இருந்தாரு? 20 வருஷம். கவர்னராக 20 வருஷம், ஹலீஃபாவாக 20 வருஷம், மொத்தம் 40 வருஷம். அப்பையும் அவருக்கு யார் நஞ்சூட்டவும் இல்லை, பின்னால முதுகுல குத்தவும் இல்லை, யாராலையும் கொல்லப்படவும் இல்லை. மகனை ஆட்சிக்கு அவர் முன்னிறுத்தின நேரத்தில் மக்கள் விருப்பத்தோடு தான் என்ன செஞ்சாங்க? அந்த ஆட்சியை ஏற்றுக்கணும். அப்படின்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆட்சியாளராக என்ன செய்தாரு? இருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதியில் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், ஹசன் ரதியல்லாஹு பார்க்கிறாங்க அங்க ஒரு ஹிலாபத், இங்க ஒரு ஹிலாப், இது தேவையில்லை, நம்ம ஒரே ஆட்சிக்குள்ள என்ன செஞ்சிருவோம், வந்துருவோம் என்று சொல்லி சில நிபந்தனைகளோடு முஆவியா ரதியல்லாஹு இடத்துல ஆட்சி என்ன செய்தார்கள்? ஒப்படைத்தார்கள். முஆவியா ரதியல்லாஹு இடத்தில் ஒப்படைத்தார்கள். இதுல அதாவது முஆவியா ரதியல்லாஹு ஆட்சிக்கு வந்த பின்னால முழு இஸ்லாமிய சமுதாயமும் அந்த ஒரு 5-10 வருடங்கள் ஏற்பட்ட அந்த முரண்பாடுகளை தீர்த்து ஒரே ஹிலாபத்து கீழே என்ன செய்து வந்தது. யாருடைய யாருக்கு கீழே? அதுக்கு அந்த வருஷத்துக்கு பேர் ஆமுல் இஜ்திமா. ஆமுல் இஜ்திமா, இன்னைக்கு இப்ப எவ்வளவு இஜ்திமா நடக்குது? யாரும் சேர்ந்த மாதிரி இல்லை, யாரும் சேர்ந்த மாதிரி இல்லை. ஆனா அந்த இஜ்திமா என்ன? எல்லாரும் சேர்ந்த இஜ்திமா. அதுக்கு பின்னால 20 வருடங்கள் இஸ்லாமிய சமுதாயம் ஒரே குடையின் கீழ் என்ன செஞ்சது இருந்ததை பார்க்கிறோம். 20 வருடங்கள்னா எத்தனை? 60 ஹிஜ்ரி 60 வரைக்கும் என்ன. இப்ப நீங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், ஹிலாபத்துர் ராஷிதா அந்த 40 வருடம் வரைக்கும் முடிஞ்ச பின்னால யாருடைய பகுதி ஆரம்பிக்குது? முஆவியா ரதியல்லாஹுடைய பகுதி ஆரம்பிக்குது. அவர்களுடைய தலைநகராக இருந்தது சிரியா, குறிப்பாக டமஸ்கஸ், குறிப்பாக திமிஷ்க். திமிஷ்க் தான் தலைநகரம். நீங்க உமையா ஹிலாபத்துடைய தலைநகரம் எது என்று கேட்டீங்கன்னு சொன்னா திமிஷ்க். கடைசி வரைக்கும் மாற்றம் இல்லை, கடைசி வரைக்கும் டமஸ்கஸ் ஆகவே என்ன செய்தது அவருடைய தலைநகரம் இருந்தது. இப்ப சிரியா, அதாவது சிரியான்னு சொன்னா இப்போ தலைநகரம் தான், சிரியாவுடைய தலைநகரம் தான் டமஸ்கஸ். ஆனா ஷாம், அது சொல்லணும் எப்படி? ஷாம், ஷாம் என்று சொன்னால் ஜோர்தான், பலஸ்தீன், லெபனான், அது போல என்ன, அதாவது இப்போ உள்ள சிரியா. சரி, இந்த பகுதிகளெல்லாம் என்ன செய்யும் படம்? ஜோர்தான் எல்லா பகுதியும் இல்லை, ஓரளவு எல்லா பகுதியும் சேர்த்து தான் ஷாம் அப்படின்னு என்ன செய்யும் சொல்லப்படும். ஷாம் என்ற பகுதி சொல்லப்படும். சிரியான்றது அதனுடைய ஒரு பகுதி தான். ஆட்சியாளராக தன்னை அறிவித்த பின்னால மக்களுக்கு மத்தியில் மிக நெருக்கமான ஒரு ஆட்சியாளராக என்ன செஞ்சாரு? இருந்தார். மக்களுடன் வந்து மிகவும் நெருக்கமான ஆட்சியாளர். முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய இதை பத்தி சொல்லுவாங்க எப்படி என்று சொன்னால், ஒவ்வொருவரும் நினைப்பார் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னோட தான் அதிகமாக நெருக்கம் அப்படி நினைப்பாங்க. அப்படி அந்த அளவுக்கு அவர் என்ன செய்வார், எல்லா மக்களுடைய நல்ல முறையில அவர் நடந்து கொண்டார் அப்படின்ற செய்தியை பார்க்கும். இப்ப முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆரம்பித்து அது வந்து என்ன செய்தி தொடர்ந்து ஆட்சி அந்த பகுதி போய்கொண்டே இருக்குது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது பல ஆட்சியாளர்கள் என்ன செய்வாங்க வருவாங்க. இறுதி ஆட்சியாளர் மர்வான் இபின் முஹம்மத், மர்வான் என்று நிறைய பேர் வருவாங்க சரியா, மர்வான் இபின் முஹம்மத். முஆவிய ஆரம்பம், மர்வான் இபின் முஹம்மத் கடைசி சரியா. இந்த அளவுக்கு என்ன செய்யுது, 100 வருடங்கள் கிட்டத்தட்ட, ஒரு 80-90-100 கிட்ட வரக்கூடிய 100 வருடங்கள் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு என்ன செய்யுது, அதாவது கிறிஸ்துவில் இதை சொல்வதாக இருந்தால் அதாவது 850. வரலாற்றில் ஆட்சியுடைய வகைமே அதாவது பிரித்து காட்டுவதற்காக வேண்டி உமையா ஆட்சி, இல்லைன்னா எல்லாமே என்ன ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி. இப்போ நீங்கள் என்ன பாருங்கன்னா, 100 வருடங்கள் வரைக்கும் யாருடைய ஆட்சி தொடர்கிறது, உமையாக்களுடைய ஆட்சி தொடர்கிறது. ஆரம்பம் முஆவியா, கடைசி மர்வான் இபுனு முஹம்மத். மர்வான் இபுனு ஹக்கம் ஒரு ஆளை கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் இல்லை, மர்வான் இபுனு முஹம்மத். இப்போ இதுக்கு இடையில நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் சொன்னால், இது 2 பகுதி, அதாவது முஆவியா இப்னு அபி சுஃபியான் அவருடைய மகன் யாரு, யசீத். யசீத் ஆட்சிக்கு வரார். யசீத் ஆட்சிக்கு வந்த பின்னால, யசீதுடைய மரணத்துக்கு பின்னால் யார் ஆட்சிக்கு வராரு, முஆவியா. மகனுடைய பேரும் முஆவியா. எப்படி யசீதுடைய தந்தையுடைய பேர் முஆவியாவோ, அதே போல மகனுடைய பேரும் முஆவியா. இவர் 40 ஆட்சியாளராக இருந்தாரா, 3 இருந்தாரா அது தெரியாது. ஆனால் முஆவியா என்ன செஞ்சாருன்னு சொன்னா, கொஞ்சம் காலம் தான் இருந்தார், ஒரு 20-18 தான். அவர் என்ன செய்தார், ஆட்சிக்கு வந்த உடனே நான் யாரையும் நியமிக்க மாட்டேன், இது சூறான்ட்டு போயிட்டார். மரணிக்கு அவசரமா மரணிச்சிட்டார். 40-43 அப்படி கருத்து முரம்பாடு அவசரமா மரணிச்சிட்டாரு. ஆனா இது சூறா, நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன், நியமிக்க மாட்டேன், நீங்களே முடிவெடுத்துருங்கன்னு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டார். அதனால முஆவியா, அந்த முஆவியாவை பத்தி ஒரு பெரும் பாராட்டு வரலாற்றுல இருக்கிறது. அவர் சூராவாக என்ன செஞ்சிட்டாரு, ஆக்கிவிட்டு போனார். அதற்காக வேண்டி சூரா அண்ட் ஆக்காத இஸ்லாமிய ஹிலாபத்துடைய முதற் பண்பு என்ன, அதை புரிஞ்சுக்கணும். சூரா அசூரா தான். அதுக்காக வேண்டி சூராக ஆக்காம தானே முஆவியர் தான் போனாங்க. அது மோசமான செயல்னு நம்ம சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல சூராவுக்கு போகாம மக்கள் அங்கீகரிப்பாங்கன்னு தெரிஞ்சு ஒருவரை நியமிச்சுட்டு போறதுதான் சூராவை விட மிக சிறந்தது. காரணம், கொலையும் சண்டையும் பிரச்சனை என்ன செய்யும், நியமிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். ஆனா எல்லாமே சூரா மிக முக்கியம், மக்கள் விரும்பாத ஒரு ஆளை கொண்டு வந்து நியமிக்கிறது அல்ல. இப்போ நீங்க புரிஞ்சுக்கொள்ள 2 பகுதி என்ன, நான் அதாவது இடைக்கிடையே உபரியான பகுதிகள் சொன்னாலும் நீங்க அதை மட்டும் புரிஞ்சு, கிலாபத்துர் ராசிதா, 2 உமையாக்களுடைய ஆட்சி, முஆவியா ரதியல்லாஹு மகன் யசி, ஜெத்திதுக்கு பின்னால மறுபடி முஆவியா, இப்படி வருது. அடுத்ததாக இந்த இந்த கால பகுதியில வந்து தன்னை ஹலீஃபாவாக அறிவித்தவர் தான் யாரு, அப்துல்லாஹ் இப்னு சுபைர். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்க அறிவிச்சார், அவரு மக்கால. ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன், எல்லாருக்கும் தெரியும் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, அது அபூபக்கர் ரதியல்லாஹுடைய மகள் அஸ்மாவை திருமணம் முடிச்சவங்க. மதீனால முதலாவது பிறந்த குழந்தை அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அஸ்மா ரதியல்லாஹு 100 வாழ்ந்தார்கள், எல்லாருக்கும் தெரியும். இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் தன்னை கலீஃபாவாக அறிவித்தார். பெரும் பகுதி கொண்ட மக்கள் அவருக்கு பையத்து செய்தார்கள், அவருக்கு வையத்து, ஏன்னா சிறந்த ஒரு நபி தோழர், அவருக்கு வையத்து செய்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த காலப்பகுதியில் தான் யசீதுக்குரிய யுத்தம் ஆரம்பிக்குது, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. இதனால இஸ்லாமிய ஹலீஃபாக்கள்ல எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், முஆவியா, யசீத், அதுக்கு பிறகு முஆவியா, அதுக்கு பிறகு அப்துல்லா இப்னு ஜுபைர் என்றுவாங்க. அதுக்கு பின்னாலே அப்துல்லா இப்னு ஜுபைர் அப்படின்னு என்ன செய்வார்கள், ஹலீஃபா என்று சொல்வார்கள். சரியா, அப்துல்லா இப்னு ஜுபைர் என்று சொல்றதுக்கான காரணம், அந்த காலப்பகுதியில் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், தன்னை ஹலீஃபா என்று மக்களுக்கு மத்தியில் என்ன செய்தார், அறிவித்தார். அறிவித்தது மட்டுமல்ல, பெரும்பகுதி மக்கள் என்ன செய்தார்கள், அவருக்கு பையத்து செய்திருந்தார்கள் என்றது காரணம். ஆனால் எப்படி, அப்துல்லா இப்னு ஜுபைருடைய தாய் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு மனைவி, யாருடைய மனைவி, ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய மனைவி, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய தாயார். இப்ப அடுத்த பகுதி, மிக முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னால், இதுக்கு பின்னால மர்வான் இப்னுல் ஹக்கம், மர்வான் இப்னுல் ஹக்கம் தன்னை வந்து ஆட்சியே என்று சொல்லி, யாருக்கு எதிராக, அதாவது அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு எதிராக எல்லாம் கிளம்பி மர்வான் இப்னுல் ஹக்கம். அதுக்கு பின்னால, நான் இது பேர் சும்மா உங்களுக்கு ஒரு இதுக்காக என்று சொல்றேன், இல்லாட்டி ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. மர்வான் இப்னுல் ஹக்கமுக்கு பின்னால் அவருடைய மகன் அப்துல் மலிக் இப்னு மர்வான் வாரார். அவர் 20 வருஷம் என்ன செஞ்சாரு, ஆட்சி செஞ்சார். அப்துல் மலிக் இப்னு மர்வான் மிக சிறந்த ஒரு ஆட்சியாளராகவும் என்ன செய்தார் இருந்தார், அப்துல் மலிக் இப்னு மர்வான். அதுக்கு பின்னால வலீத் இப்னு அப்துல் மலிக், இப்படியே என்ன செய்து ஒரு பகுதி போய்கிட்டே இருக்கு. அதுல தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் வரார். அப்துல் மலிக்குடைய மகன்ல ஒருவர் தான் அப்துல் அசீஸ், அப்துல் மலிக்குடைய மகன் அப்துல் அசீஸ், அவருடைய ஒரு மகன் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ். ஒப்பிட்டு பார்த்தால் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அடுத்த கட்டமாக ஒரு சிறந்த ஆட்சி செஞ்சவர் ஒப்பிட்டு பார்த்தால் யாரு, அது உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் தான். உமையாக்களுடைய கலாபத்திலேயே மிக தூய்மையான ஒரு ஆட்சியை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை செய்தார்கள். நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், ஒரு 100 வருடங்கள் கிட்டத்தட்ட இவர்கள் என்ன செய்தார்கள், உமையாக்களுடைய ஆட்சி என்ன செய்தது இருந்தது, ஆரம்பிக்கிறது யாரை வைத்து, முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்து என்ன செய்தது ஆரம்பிக்கப்பட்டது, முடிந்தது மர்வான் இப்னு முஹம்மதை வைத்து என்ன செஞ்சது முடிஞ்சது. நம்ம என்ன செய்யறோம் பார்க்கும், இந்த காலப்பகுதி பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றான். இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிலாஃபத்து நுபுவா 30 சனா, நபித்துவத்தின் அடிப்படையிலான கிலாஃபத் 30 வருடங்கள் இருக்கும். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரியில வாழ்ந்த 10 வருஷத்தை விட்டு பாத்தீங்கன்னு சொன்னா 40வது வருடம் அலி ரழியல்லாஹு அன்ஹு மரணிக்கிறாங்கன்னு சொன்னால் 30 வருடம் என்ன செஞ்சிருக்குது, நபித்துவத்தின் அடிப்படையிலான கிலாஃபத் இருந்திருக்குது. பின்னர் மன்னராட்சியாக மாறும், முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளுல் முலுக், மன்னர்கள் முதலான மன்னராட்சியா மாறும்னா உடனே கேடுகட்ட ஆட்சி முடிவெடுத்துட கூடாது. ஆட்சி சிஸ்டம் எதுக்கு மாறும், மன்னராட்சியாக மாறும். அடுத்தது பாருங்க, ரசூலுல்லாஹ் இன்னொன்று சொல்றாங்க, இது சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, லா யஸாலு ஹாதத் தீனு காயிமன் ஹத்தா யம்திய ஃபீஹிம் 12 கலீஃபா, லா யஸாலு ஹாதத் தீனு காயிமன், இந்த மார்க்கம் உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும் 12 கலீஃபாக்கள் போகின்ற வரைக்கும். எத்தனை கலீஃபாக்கள், 12 கலீஃபாக்கள் போகின்ற வரைக்கும் இந்த மார்க்கம் உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும். நான் இந்த சப்ஜெக்ட் சொல்ற நேரத்தில் கொஞ்சமாவது கடைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மறந்துடும், சரியா, ஒரு அளவா ஞாபகம் இருக்கு. இப்பதானே இந்த ஆட்சியில் இருந்துட்டு திடீர்னு அங்க எங்க போனாருன்னு நினைப்பீங்க. 12 கலீஃபாக்கள் போகும் வரைக்கும் இந்த மார்க்கம் உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும். குல்லுஹும் மின் குரைஷ், எல்லோருமே குரைஷிகளில் உள்ளவர்களாக இருக்கும் இருப்பார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க உமையா கிலாபத்துக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறார், அப்படியா இல்லையா, 12 கலீஃபாக்கள் போகின்ற வரைக்கும் மார்க்கம் உறுதியாக இருந்து கொண்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, உமையா கிலாபத்துக்கு ஒரு பாராட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உமையா கிலாபத் மன்னராட்சியாக மாறியது என்பது வேண்டுமென்றால் ஓரளவுல விமர்சிக்கத்தக்கதாக இருக்கலாமே தவிர, மார்க்க விஷயத்துல கொள்கை குழப்பம் எதுவும் என்ன செய்யல, அவர்கள் வரவிடல, அதுல சரியாக இருந்தார்கள். ஆனால் என்ன, ஆட்சி வந்தா பண செருக்கு என்ன செய்யும், வரும், பொருளாதார பெருமை வரும். நம்ம சாதாரணமா கொஞ்சம் செலரி குடித்தாலே வீட்டுல காட்டுறமா இல்லையா, அதை விட ஒரு மன்னருக்கு வருமா இல்லையாது, அந்த மாதிரி என்னது மன்னருக்கு மன்னர்மாருக்கு வந்தது. அந்த பொருளாதார அம்சங்கள் என்ன செஞ்சன வந்தன, அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் அவர்கள்ட்ட இருந்தது தவிர மற்றபடி ஒன்னும் இல்லை என்ற லெவலுக்கு என்ன செய்யல வரல. அதுக்கு அடுத்ததாக அப்பாசிய கிலாபத், அதுக்கு அடுத்ததாக சொல்லப்படுறது என்ன, அப்பாசிய கிலாபத். இந்த அப்பாசியா கிலாபத் அப்படி என்று சொல்றது பாத்தீங்கன்னு சொன்னால், அதாவது இவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப ரீதியான அந்த இணைப்புல தான் என்ன செஞ்சாங்க, அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு இருக்காங்களே அது வரைக்கும் ஒரு நிஸ்பத்தை இணைச்சி அந்த அப்பாஸ் ரழியல்லாஹு போய் முடிகிற அமைப்புல வந்தது அப்பாசிய கிலாபத் என்ன செஞ்சது வந்தது. இந்த அப்பாசிய கிலாபத்து உருவாக்கப்பட்ட முறை இருக்குது, இந்த அப்பாசிய கிலாபத்து உருவாக்கப்பட்ட முறையுடைய விமர்சனத்தின் காரணமாக முதல் ஹலீஃபாக்கு என்ன பெயர் என்றா சஃபாஹ், சஃபாஹ் என்ற அரபுல இரத்தம் ஓட்டுறாள் அர்த்தம், என்ன அர்த்தம், இரத்தம் ஓட்டக்கூடியோன்னு அர்த்தம். உடனே நாம இரத்த வெறி என்ற இடத்துக்கு போயிடக்கூடாது. நான் இது சம்பந்தமாக சரியான ஒரு பார்வை உங்களுக்கு சொல்றேன், முதல்ல இந்த பகுதியை சொல்லிட்டு சஃபாக என்ன செய்வார்கள் சொல்வார்கள், கடைசி ஆட்சியாளர் இருக்கிறாரே, கடைசி, அவருக்கு பேர் முத்தவக்கில். அவருக்கு பேர் என்ன? முத்தவக்கில். இது தொடக்கணும். இது கடையில் ஒரு 20-25 பேர் என்ன செஞ்சிருப்பாங்க? போயிருப்பாங்க. இதுல நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அப்பாசிய கிலாபத்தை வந்து ரெண்டா பிரிப்பாங்க. அப்பாசிய கிலாபத்துல் ஊலா தானியா. பொதுவாக நீங்க ஆட்சி சம்பந்தமா நம்ம பாடசாலை காலத்தை படிக்கக்குள்ள இந்த முதலாவது இரண்டாவது அடிக்கடி வரும். ஏதாவது பேர்ல முதலாவது இரண்டாவது, முதலாவது இரண்டாவது வரும். அதே மாதிரிதான் முதல் அப்பாசிய கிலாபத், இரண்டாவது அப்பாசிய கிலாபத். முதல் அப்பாசிய கிலாபத் ஷியாக்களுடைய முழு ஆதரவோடு வீழ்த்தப்பட்டது. ஷியாக்களுடைய முழு ஆதரவோடு ஒரு பெரிய துரோகம் செய்யப்பட்டு வீழ்த்தப்பட்டது. அது என்ன துரோகம் அப்படின்னு சொன்னால், தனக்கு பக்கத்தில் அவர் ஒரு சமத்துவம் பேணி கொள்கை வித்தியாசம் பார்க்காம ஷியா ஆலோசகரை என்ன செஞ்சிருந்தாரு, வச்சிருந்தார். ஷியா ஆலோசகரை வைத்திருந்தார். சமத்துவம் பார்க்கறதுல நல்ல விஷயம், கழுத்து போற அளவுக்குலாம் சமத்துவம் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. பார்க்கப்பட்டதனால் முழு குடும்பத்தையும் வரவழைத்து ஒரே இடத்துல கொல்லப்பட்டார். நம்பி போனது 500,000 பேர் பக்தாதில் கொல்லப்பட்டார்கள். எத்தனை? 500,000 பேர். அவர்களை கொண்டவர்களே தாத்தாரியர்கள், மகோலியர்கள். அவர்களே அங்க தொற்று நோய் பரவ ஆரம்பித்து அங்க இருக்க முடியாம ஓடிட்டாங்க. அவ்வளவு மோசமான ஒரு சிச்சுவேஷன் என்ன செஞ்சது, பக்தாதில் நிலவியது. முழு துரோகிகளாக யார் இருந்தார்கள்? இவர்கள் தான். அதனாலதான் இமாம் இப்னு தைமியா சொல்வார்கள், இராக்கிலே யூதர்களுக்கு ஒரு ஆட்சி உருவாகும் என்றால் அதன் முதல் ஆதரவாளர்களாக ஷியாக்கள் இருப்பார்கள். எப்படி யூதர்களுக்கு இராக்கில் ஒரு ஆட்சி வருமா இருந்தால் முதல் ஆதரவாளர் யார் இருப்பாங்க? ஷியாக்கள், அக்பர அவானி இவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு யார் சொல்றாரு? இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் மற்ற அறிஞர்களோட கொஞ்சம் வித்தியாசமானவர். எழுத்து ஆய்வு இதோட மட்டும் அவர் நிறுத்திக்கல, யுத்தகலத்தில் படை தளபதியாக எல்லாம் தலைமை தாங்கி யுத்தம் செய்தவர், யுத்தம் செய்த ஒரு மிகப்பெரிய போராளி இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா. அவர் அதை சொன்னாரு, இப்படி உருவாகினா முதல் யார் இருப்பாங்க? இவங்க தான் துணையாக இருப்பாங்க. சரி, அன்புள்ள சகோதரர்களே, பண்மையில் யூசுப் அல் கர்தாவி அவர்கள் ஒரு இது வெளியிட்டீங்கன்னா, எப்படி அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள். யாரு யார் ஏமாற்றி விட்டாங்க? ஏமாத்துறது யார் இருக்கா? சியாக்கள். ஹும் ஹதாவுனி, எம்மை ஏமாற்றி விட்டார்கள். 80% வயசு இப்போ யூசுப் அல் கர்தாவி அவர்களுக்கு ஒரு 80% வயசு. அவரை எடுத்த பெரிய முயற்சியில் ஒன்றுதான் அத் தக்ரீப் பைன சுன்னா வ ஷியா. சுன்னா அறிஞர்களையும் சுன்னா சமுதாயத்தையும் ஷியா சமுதாயத்தையும் நெருக்கி வைக்கிறது, சண்டை சச்சரவு இல்லாமல் அவர்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு முயற்சியும் எடுத்தார். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், இப்ப எடுத்த முயற்சியில நான் செஞ்ச எனக்கு நடந்தது என்னன்னு சொன்னால், இயன்ற அளவுக்கு சுன்னாவுக்குள்ள ஷியா ஊடுருவதுக்கு ஒரு உதவி நடந்ததே தவிர வேற எதுவும் என்ன செய்யல, நடக்கல. ஹும் ஹதா ஊனி 80 வயசுல சொல்றாரு. இது வந்து யூசுப் அல் கர்தாவியர்கள் சொல்லியிருக்க தேவையே இல்லை. அவர்கள் சொல்லக்கூடிய இஸ்லாமிய வரலாறுலேருந்து அவர் படிப்பினை பெற்றிருந்தார், அப்படியா இல்லையா? இஸ்லாமிய வரலாற்றிலிருந்து படிப்பினை பெற்றிருந்தால் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால், முதல் அறிஞர்கள் யூசுப் அல் கர்தாவி ஷியாக்களோட அதை அவர் டீல் பண்ற அறிஞர்கள், வரலாறு சாட்சி, வரலாறு சாட்சி. அஹ்லு சுன்னா வல் ஜமா ஈரான்ல மிக அதிகமாக இருந்தவர்கள். இன்றைக்கு யார் இருக்கிறாங்க? ஷியாக்கள் இருக்கிறாங்க. வரலாறு சாட்சி, வரலாறு சாட்சி இவர்களுக்கு. இன்றைக்கு அவங்க எங்க போனாலும் எப்படி நடக்கும், பொம்பைக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த அதாவது போராக்களுடைய சியாயிசம் எதுக்கு சாட்சியாகிக்குது, அவர்கள் எப்படி நுழைந்தார்கள் என்பதுக்கு என்ன செய்யுது, சாட்சியாக இருக்குது. உலகத்தில் எல்லா இடங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் ஏமாற்றி தான் உங்களுக்கு என்ன செய்தார்கள், நுழைந்தார்கள். இப்படி நான் சொல்ற நேரத்தில் நல்லா இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களையும் சொல்லலை, சியாக்கள் நம்ம கொள்கை ரீதியாக சொல்றோம். இல்லைன்னா பொதுமக்களில் சுன்னால் உள்ளவர்களை விட சில பொழுதுல நல்ல உயர்ந்த குணம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். கொள்கை என்று வந்துட்டான், இதுதான் பேச்சு. கொள்கை என்று வந்துட்டால் அவர்கள் இப்படிதான் செய்வாங்க, நடப்பாங்க. ஹும் ஹதா ஊனியன் இன்றைக்கு சொல்வதில் முதல் முயற்சி எடுத்து அறிஞராக இருந்தால் அவருக்கு நியாயம் நம்ம சொல்லலாம். ஆனால் இமாம் இப்னு தைமியா ஒரு அழகான வார்த்தை சொல்றாரு, என்ன, பக்தாதில் ஈராக்கில் யூதர்களுக்கு ஒரு ஆட்சி இருந்தால் ஷியாக்கள் கானு அக்பர் அவானிகம், அவருடைய மிகப்பெரிய உதவியாளர்களாக என்ன செய்வார்கள், இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு என்ன செஞ்சுட்டு, இஹ்திராக் எல்லா பகுதியில் நுழைஞ்சு நுழைஞ்சு ஷியாக்கள் நுழைஞ்சிட்டாங்க. காரணம், மிகப்பெரிய அதாவது எதிர்ப்பாளர்களாக அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, நாங்கள் எதிர்க்கிற நேரத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பாளர்களாக இது போன்ற அறிஞர்கள் தான் இருந்தார்கள் என்பது வரலாறு என்ன, சாட்சி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இங்கே நான் சொல்ல வருவது என்னன்னு சொன்னால், வீழ்த்தப்பட்டது யார் மூலம், அதாவது ஷியாக்கள் மூலம் இஸ்லாமிய ஆட்சி வீழ்த்தம். சரி, இப்போ புரிஞ்சு கொள்ளணும் ஒரு படிப்பினை என்ன தெரியுமா, இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் முஸ்லீம்களுக்கு விடுதலைண்டா, ஏன் பக்தாது வீழ்ச்சி அடைஞ்சது, இஸ்லாமிய ஆட்சியே பாதுகாக்கப்படலை, இஸ்லாமிய ஆட்சியால் தான் முஸ்லீம்களுக்கு விடுதலையாக இருந்தால், அப்பாசிய கிலாபத் இஸ்லாமிய ஆட்சியே இல்லையா, 5 லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க, டோட்டல் இஸ்லாமிய ஆட்சியும் காலி. அப்படி என்றால் முஸ்லிம்களுக்கு முதல் பாதுகாப்பு கிலாபத் அல்ல, ஈமான். முதல் பாதுகாப்பு ஈமான். இறைவனை தவிர இந்த இஸ்லாமிய உம்மத்தை வேற யாரும் என்ன செய்ய முடியாது, பாதுகாக்க முடியாது. நம்பிக்கை முதலாவது இஸ்லாமிய கிலாபத் இருந்தால் முஸ்லிம்கள் வெற்றி அடைவார்கள் நினைச்சிடக்கூடாது. பக்தாது இல்லை இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற நேரத்தில் இந்த பிரச்சனை என்ன செஞ்சது, நம்ம வரலாற்றில் படிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் அது. முதலா கிலாபத் வீழ்ச்சி, முதலா அப்பாசிய கிலாபத் வீழ்ச்சி அடைது. ஒரு 3-4 இடை வருடங்களுக்கு இடைவெளியில இரண்டாவது அப்பாசிய கிலாபத் என்ன செய்கிறது, உருவாகிறது. இப்போ முதலாவது அப்பாசிய கிலாபத்துடைய தலைநகராக எதிர்க்குது பக்தாத். கிலாபத்து ராஷிதாவுடைய தலைநகர் மதீனா, உமையாவுடைய தலைநகர் சிரியா, அதாவது இந்த டமஸ்கஸ். முதலாவது அதாவது அப்பாசிய கிலாபத்துடைய தலைநகர் பக்தாத். இரண்டாவது அப்பாசிய கிலாபத் எழுபது அதனது தலைநகர் ஈஜிப்ட், அதன தலைநகர் என்ன, எகிப்து. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கொள்ள, அதாவது பாருங்க 4 தலைநகர் சுத்தி என்ன செஞ்சுக்குது வந்திருக்குது. இது இரண்டாவது அப்பாசிய கிலாபத்துடைய தலைநகர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னால உமையா கிலாபத் சொன்னே, உமையா கிலாபத்திலையும் இரண்டாவது உமையா கிலாபத் சொல்லுவாங்க. இரண்டாவது உமையா கிலாபத் அது எதை சொல்லுவாங்க தெரியுமா, ஸ்பெயின். எதை சொல்வார்கள், ஸ்பெயினே சொல்வார்கள். ஐரோப்பாவுக்குள்ள இஸ்லாமிய ஆட்சி ஊடுருவதற்கு போகுவதற்கு 2 ரூட் இருக்குது. மெப்ப கற்பனை பண்ணி பாருங்க, மெப் இருந்தா சரியா, ஒன்று என்ன, தரைவழி. நுழைதல் வந்தாலே தரைவழி வான்வழியா தான் வரும், நுழைட்டா தரைவழி. இரண்டாவது கடல் மார்க்கம். முதலாவது முஸ்லீம்கள் எதன் மார்க்கமாக உள்ளே நுழைந்தார்கள், ஒரு குழு ஒன்று சொல்லுங்க, இன்னொருத்தர் ஒன்று சொல்லுங்க. கடல் மார்க்கம், முதலாவது கடல் மார்க்கமாக நுழைந்தார்கள். யாருடைய தலைமையில் நுழைந்தார்கள், நீங்க எல்லாருக்கும் தெரியும், தலைமை தலைமை அந்த படை தளபதி தாரிக் பின் ஜியாத். தாரிக் பின் ஜியாத் கேள்விப்படலையா, தாரிக் பின் ஜியாத் அவருடைய தலைமையில தான் என்ன செய்ய, ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, அந்த ஆதாரமற்ற சம்பவம். அவர் வந்து கப்பலில் வந்து என்ன செய்யறாரு, தரைப்பகுதிக்கு போறாரு. இரவுல திடீர்னு கப்பல் எறிகிற ஒரு காட்சி தெரியுது. படையினர்கள் ஒரு சிலர் பகுதி அங்கே போறாங்க, பார்த்தா எரிச்சவர் யாரு, தாரிக் பின் ஜியாத். ஏன் எரிச்சிங்க அப்படின்னு சொன்ன நேரத்தில், ஒன்றில் வெற்றி அல்லது வீர மரணம், திரும்பி போகிறதுக்கு நாங்கள் என்ன செய்யலை, வரவில்லைன்னு சொல்வார்கள். அறிவிப்பாளர் வரிசை ரீதியாக இது ஒரு ஆதாரபூர்வமான செய்தி அல்ல, அது விட்டாலும் வரலாற்றுக்கு இது ஒரு ஆதாரம் இல்லைன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாத அளவுள்ள செய்தி. இங்கே திருப்பி போவதுக்காக நாங்கள் என்ன செய்யலை, வரவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்களுடைய பெரும் சொத்தை என்ன செய்யுது, எரிச்சி ஒரு ஈமானியம் காட்ட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. கப்பல்ன்றது ஒரு யுத்த பலத்தில் ஒன்று, சில பொழுதுகளை தப்பி ஓடி ஆக வேண்டிய ஒரு கட்டம் வரும், திருப்பி நாங்கள் பலத்தை அதிகரிச்சுக்கிறதுக்கு. நூற்றுக்கணக்கான கப்பலை எரிச்சிட்டா அப்படி ஒன்று நடந்திருக்குமா என்றதான் வரலாற்று ரீதியாக விமர்சிப்பதற்காக காரணங்கள் உண்டு. தாரிக் பின் ஜியாத் தலைமையில் போனதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், அதுக்கு பின்னால் ஸ்பெயினுக்குள்ள நுழைந்தார்கள். இந்த பகுதியால் அதாவது ஐரோப்பாவுடைய மேற்கு பகுதியால் என்ன செஞ்சது, இஸ்லாம் அந்த பகுதியில் வளர்ந்துட்டு வந்து அந்தலுஸ் என்று சொல்லி என்ன செய்வார்கள், அழைப்பார்கள் ஸ்பெயின் பகுதியில் இஸ்லாம். தரை மார்க்கமாக முஸ்லிம்கள் ஐரோப்பாவுக்குள்ள நுழைந்தார்கள். அது எப்ப நுழைஞ்சாங்க, தரை மார்க்கமாக போறதாக இருந்தால் ஒரே ஒரு ரூட்டு தான் இருக்கு, அதாவது இந்த அரபு சைடால இருந்து போறா, எது, துருக்கி. துருக்கியே சொன்னா துருக்கி கைக்கு வந்தன்னு சொன்னால் அதுக்கு அடுத்ததாக என்ன, அதை அடிப்படையாக வைத்து உள்ளுக்கு என்ன செய்யலாம், போகலாம். அது வந்த காலம் வந்து முஹம்மத் பின் காசிம், தெரியுமா முஹம்மத் பின் காசிம், அதே முஹம்மத், அதாவது இந்தியா, அது இந்தியாவுடைய சிந்து நதியிலே, சிந்து நதி, சிந்து நதி தெரிந்தானே, சிந்து நதி. சிந்து வந்து இன்றைக்கு பாகிஸ்தானுடைய மாநிலங்கள்ல உண்டு, அப்ப அதெல்லாம் இந்தியா தானே, பாகிஸ்தானுடைய மாநிலங்கள் உண்டு சிந்து, விளங்கிட்டா. அதை வெற்றி கொண்டது யாரு, முஹம்மத் பின் காசிம். இன்னொரு முஹம்மத் அத்தானி என்று சொல்லுவாங்க, இரண்டாவது முஹம்மத், முஹம்மத் அத்தானி. அவர் தான் உஸ்மானி ஆட்சி கால பகுதியில், அதாவது அப்பாசி ஆட்சி காலத்துக்கு அடுத்த ஆட்சி கால பகுதி, அந்த ஆட்சி கால பகுதியில் என்ன செய்யறாரு, இதை வெற்றி கொண்டு அதுக்குள்ள நுழைஞ்சார் என்ன செய்யறோம் நம்ம பார்க்கணும். அப்ப தரை வழியாக போனவர் முஹம்மது தானி. இரண்டு பேரும் இளம் வயசினர், இரண்டு பேர்களும் அதுல முதலாம் முகமது பின் காசிம் இருக்கிறாரே அவருக்கு 18 அல்லது 17 வயது, வெற்றி கொள்ள நேரத்தில் பார்த்துக்கோங்க சரியா. அந்த வயசுல அவர் என்ன செஞ்சார், தலைமை தளபதியாக போய் வெற்றி கொண்டார். இப்ப என்ன சொல்லுவார் சொன்னால், அப்பாசிய கிலாபத் 2, அப்பாசிய கிலாபத் 2 காலங்கள் என்ன, 2 வருது. அப்புறம் உமையா கிலாபத் 2 சொன்னனே, அது எதுக்காக சொன்னால், அப்பாசியர்கள் உமையாக்களுக்கு எதிராக அந்த யுத்தம் செஞ்சு அப்படித்தான ஆட்சி வந்தது. உமையாக்களோட அவர்கள் துரோகிகள் என்று பல குற்றச்சாட்டுகளை வச்சு உமையாக்கள ஆட்சி அவர்கள் ஓய்த்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எங்க போக முடியல, ஸ்பெயினுக்கு போக முடியல. அங்க உமையாக்கட ஆட்சி தான் இருக்குது. அங்க அந்த காலப்பகுதியில தான் அங்க போகுது ஆட்சி. அந்த காலப்பகுதியில அங்க ஆட்சி போகுது. அங்க அவங்க தான் இருக்கிறாங்க. போனவர் யாரு? அப்துல் ரஹ்மான் அத்தாஹில் என்று சொல்லுவார்கள். அப்துல் ரஹ்மான் அத்தாஹில் என்று சொல்லுவார்கள். அவராலதான் ஸ்பெயின்ல என்ன செய்தது, ஆட்சி வந்தது. அங்க போக முடியல. 600-700 வருடங்கள் அங்க ஆட்சி. அங்க போக அதுக்கு சொல்லுவாங்க என்ன சொன்னால், உமையா அத்தானியா, இரண்டாவது உமையா கிலாபத். காலப்பகுதியால அல்ல, அதாவது தொடர்ச்சியில இவங்களும் அவங்களும் உமையா கிலாபத். உமையா கிலாபத்துடைய வீழ்ச்சியில் மிக பெரும் செல்வாக்கு செலுத்தியவர்கள் யார்? அப்பாசியா. யாரு? அப்பாசியாக. அது வரலாற்றுல சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. கிறிஸ்தவர்களை அந்த பக்கத்தால நெருக்க சொல்லி இவங்க இந்த பக்கத்தால் நெருக்கடி கொடுத்தாங்க. அதை வீழ்ச்சி அடையணும் என்பதற்காக தங்கதான் ஆட்சியில் இருக்கணும் என்பதற்காக. சோ இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் முஸ்லிம்களுக்கு விடுதலை நினைச்சிடக்கூடாது, நினைத்து விட கூடாது. சில பொழுதுகளில் அவர்கள் தான் எங்களுக்கு என்ன செய்வார்கள், கடைசியாகவும் இருப்பார்கள். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஈமான் உள்ள இஸ்லாமியத்தோடு உள்ள ஒரு ஆட்சி என்ன செய்தால் அமைந்தால் வேண்டும் என்றால் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கலாம். அப்ப நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது, கிலாபத்துர் ராஷிதா உமையாக்களுடைய கிலாபத்துல இரண்டு பகுதி, ஐரோப்பால உண்டு, இந்த பகுதியில உண்டு. இப்ப நீங்க உமையா கிலாபத் இரண்டாவது கிலாபத்து, உமையா கிலாபத்தை வந்து தலைநகர் அது ஸ்பெயின், அதான் என்னது தலைநகராக இருந்தது. அதனால அந்த பேரை கொண்டு என்ன செய்யுது, அழைக்கப்படும். அரபுல என்ன சொல்லுவாங்க ஸ்பெயினுக்கு, அஸ்பானியான் இன்றைக்கு சொன்னாலும் அந்தலுஸ், அது பேர் என்ன, அந்தலுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அப்பாசியா கிலாபத் வந்து இந்த இரண்டு பகுதியிலும் என்ன செய்யுது, நடக்குது. எந்த இரண்டு பகுதியிலையும், அதாவது இங்க முதலாவது பக்தாதுல, இரண்டாவது எகிப்தில. இது வீழ்ச்சி அடைகிறது 1500 சச்சங்களில் என்ன செய்கிறது, வீழ்ச்சி அடைகிறது. கிறிஸ்து ஆண்டுல சொல்றதா இருந்தா 1500 சச்சங்கள்ல வீழ்ச்சி அடைகிறது. ஆனா பெரும் பகுதி என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு பெரும் காலப்பகுதி வாழ்ந்தவர்கள் அப்பாசிய கிலாபத். 600-700 வருடங்கள் என்ற அளவுக்கு இடையில் ஆட்சியாளர்களாக பாத்திமியா ஆட்சியாளர்கள் என்று சொல்வார்கள். எப்படி பாத்திமிய எகிப்தில் ஆட்சி செஞ்ச பாத்திமிய ஆட்சியாளர்கள், அவங்க தலைநகராக இருந்தது எகிப்தில தான், சரியா, பாத்திமிய ஆட்சியாளர்கள் அப்படின்னு ஒரு பகுதி சொல்லுவாங்க. சரி, இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அப்பாசிய கிலாபத் முடிவடைகிறது. யார் மூலம்? உஸ்மானிய கிலாபத்து மூலம். உஸ்மானிய கிலாபத்து மூலம் எது வீழ்ச்சி அடைகிறது, அப்பாசிய கிலாபத் முடிவடைகிறது. அப்ப உஸ்மானிய கிலாபத் எந்த ஆண்டுல ஆரம்பிக்குதுன்னு கேட்டா என்ன சொல்லணும், 1500 சச்சம் கிறிஸ்து ஆண்டுல, நமது ஆண்டுல சொல்றதான். மற்ற ஆண்டு உங்களுக்கு மறந்துடும், இந்த ஆண்டு ஒரு அளவு ஞாபகம் இருக்கும். 1500 சச்சங்கள்ல உஸ்மானிய கிலாபத் என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது. உஸ்மானிய கிலாபத் ஆரம்பித்த பின்னால் சலீம் முதல் ஆட்சியாளர் யாரு, சலீம் என்பவர். கடைசி ஆட்சியாளர் அப்துல் மஜீத் அத்தானி. சலீம் அப்துல் மஜீத் அத்தானி, சலீமும் அப்துல் மஜீத் தானி. இது எப்படி சொன்னா, தானியல் அவர் கடைசி, இந்த பகதூர் ஷா மாதிரி, முதலாம் பகதூர் ஷா, இரண்டாம் பகதூர் ஷா சொல்லுவாங்க. அதுக்கிடையில 16 பேர் என்ன செய்வாங்க, 12-13 பேர் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். ஆனா முதலாம் பகதூர் ஷா, இரண்டாம் பகதூர் ஷான்னு என்ன செய்வார்கள், சொல்வார்கள். அது மாதிரிதான் இது. அப்துல் மஜீத் தானி, ஆனா அவர் தானி அல்ல, ஆஹிர் கடைசி அப்துல் மஜீத். ஆனா முதலாவது யாரு, சலீம். இவர்களுடைய தலைநகராக எது இருந்தது, இஸ்தான்புல். எது இருந்தது ஆரம்பத்தில், அதாவது ஆஸ்தானான்னு என்ன செய்வார்கள், அழைத்தார்கள் ஆஸ்தானான்னு சொல்லி. பின்னர் அதாவது அதுக்கு முன்னால, அதாவது கான்ஸ்டான்டினோபிள் அப்படின்னு, குஸ்தன்தீனியா அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு, குஸ்தன்தீனியா. அதுக்கு அதாவது பின்னால் ஆஸ்தானான் வரலாற்றில் சொல்லப்பட்டுச்சு. பின்னர் வந்து இஸ்தான்புல் அப்படின்னு என்ன செய்யுது, சொல்லப்பட்டுச்சு. அப்ப இந்த இஸ்தான்புல் வந்து தலைநகராக கொண்டு உஸ்மானியர்கள் என்ன செய்தார்கள், ஆட்சி செய்தார்கள். உஸ்மானியர்களுடைய ஆரம்ப இலக்காக இருந்தது என்னன்னு சொன்னா, உஸ்மானிய கிலாபத் கொஞ்சம் கன்ஃபியூஷன் நிறைஞ்ச ஒரு கிலாபத். அதுக்கு காரணம், ஐரோப்பியர்கள் அப்ப அந்த காலப்பகுதியிலெல்லாம் இந்த காலனித்துவம் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. நாடுகான் பயணங்கள்னா போய் அங்க பார்த்து இடத்தை பார்த்து பிடிச்சிருது, இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்த நேரம். அப்ப எங்கெங்கெல்லாம் இப்படி கொலோனிஸ் நிறைய உருவாக்கப்பட்டாச்சு, அப்படி உருவாக்கப்பட்டது. ஆனா இது அப்படி என்கின்ற ஒரு கேள்வி என்ன செய்யுது, உஸ்மானிய கிலாபத்துக்கு இருக்குது. ஆனா பார்த்தால் இல்லை, உஸ்மானிய கிலாபத் அவருடைய முதல் இலட்சியமாக இருந்ததை நீங்க பார்க்கலாம். இயன்ற அளவுக்கு இஸ்லாமிய உம்மத்தை ஒரே தலைமைங்களை கொண்டு வரணும் என்கின்ற ஒரு பெரிய கவனம் எடுத்தார்கள். வரலாற்றில் என்ன செய்யலாம், பார்க்க முடிகிறது. பெரும் மரமலர்ச்சியில் ஈடுபட்டாங்கன்றதை பார்க்க முடிகிறது. ஒரே ஒரு சிக்கல், எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை விட்டு தூரமாக அந்த கொள்கையுடைய பிரச்சனை வருமோ, அதாவது கிலாபத்து ராஷிதாவுக்கு இருந்த அளவுக்கான தெளிவு உமையா கிலாபத்துக்கு இருக்கல. அது ரெண்டே ஒரு அளவு சொல்லலாம். அப்பாசிய கிலாபத்துல அது முத்தசிலா கொள்கைகள் இன்னும் பல கொள்கைகளுக்கு ஆட்சியில் செஞ்சாங்க, இடம் கொடுத்தார்கள். உஸ்மானிய கிலாபத்துல வளர்ந்தது ஷிர்க், குராஃபத், இவைகள் நிறைய என்ன செஞ்சது, கபர் கட்டுறது, இந்த மாதிரியான வழக்கங்கள் அவருக்கு மக்கா மதீனால கூட என்ன செஞ்சாங்க, அதை செய்தார்கள். ஆட்சி ரீதியாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஐரோப்பா ஆட்சி, அந்த ஆட்சி, இந்த ஆட்சி எல்லாம் மிகைக்கிற அளவுக்கான மறுமலர்ச்சி என்ன செஞ்சாங்க, அவர்கள் செய்தார்கள். ஆனால் மார்க்க ரீதியான சில விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக கீழ்நிலையான சப்ஜெக்ட் எல்லாம் என்ன செய்தார்கள், அவர்கள் செய்தார்கள் அப்படின்றத நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதனுடைய விளைவுகளை நீங்க அதே மஸ்ஜித் நபவியில பார்க்கலாம், இன்னும் பல இடங்கள் என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். இதுக்கு பேர் உஸ்மானிய கிலாபத். அப்துல் மஜீத் தானி இவருடைய உஸ்மானிய கிலாபத் வீழ்ச்சி அடைவதற்கான பின்னணிகள்ல, உஸ்மானிய இறுதி உஸ்மானிய கிலாபத் வீழ்ச்சி அடைவதற்கான பின்னணிகள்ல மிக முக்கியமாக இருந்தவர் முஸ்தபா கமால் அத்தா துர்க். முஸ்தபா கமால் அத்தா துர்க், அத்தா துர்க்கான அத்தான தந்தை, துருக்கியர்களின் தந்தை அப்படின்னு, துருக்கியர் தந்தை அல்லவர். அதாவது சொல்ல போனால் மரத்தை வெட்டுவதற்காக கோடாரி கம்பு அதிலிருந்து தயார்படுத்துற மாதிரி உதாரணம் சொல்லுவாங்க. அப்படி அவருடைய கையால் எடுத்து அவன் செஞ்ச அட்டகாசங்கள், அதான் மொழி மாற்றம் செய்யப்பட்டது, குர்ஆன் ஓதல் மொழி தொழுகை வந்து துருக்கி மொழியில் தொழுகிக்கப்பட்டுச்சு, பல அநியாயங்கள் என்னது நடந்தது. ஆனால் இன்றைக்கு அதாவது உர்துகான், உர்துகான் என்று சொல்லலாம், உர்துகானுடைய அந்த ஆட்சியில் வந்து ஓரளவுக்கு என்ன செய்து, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுக்கப்பட்டு வருது. ஸ்டெப் எடுக்கப்பட்டு வார நேரத்தில் அவர் அங்கங்கே கலந்து கொள்ள வேண்டிய பல கட்டங்கள் அவருக்கு நிர்பந்தத்தில் உருவாகலாம். உடனே அவர் அங்கே கலந்து கொண்டாரா அப்படியே மூடிடக்கூடாது, அவரால் முடிஞ்ச அளவுக்கு விடுதலை விட்டு வர்றாரு. உதாரணம் நான் என்ன கேட்குறேன்டா, நரக குளிலொத்தம் விழுந்துட்டானுங்களேன், அவர் எலும்பி வரக்குள்ள கொஞ்சம் நெருப்பு ஏரியாவில் தான் வரணும். என்ன இவர் நெருப்பு ஏரியாவிலே வந்துட்டு அங்கே தானே விழுந்திக்கிறார் அவர், அதை தாண்டி தானே வரணும். அதை தாண்டி வார இடத்துல ஒரே அடியா மலர்களோடு வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பார்வை என்னது இல்லை, இது யார் சொன்னாலும் சரி, இது யார் சொன்னாலும் சரி, சொல்ல போனால் அவருடைய மாற்றங்களை பற்றி நிறைய விமர்சிக்கிறாங்க. ஆனால் அல்லாஹுவாலம் இவருடைய காலப்பகுதியில் வந்து நிறைய மாற்றங்கள் என்ன செஞ்சு மார்க்க ரீதியான மாற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து குறிப்பாக சொல்லப்படுறது அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கின்றது அல்மானியாக, ஒரு அதாவது ஒரு செக்யூரலிஸ்டாக தான் தன்னை அறிமுகப்படுத்தியிருந்தது. செக்யூரிஸ்ட் என்ன லிபரலிசமாக என்ன செய்தார், தன்னை அறிமுகப்படுத்தியிருந்தார். ஆனால் அவர்கிட்ட கேட்கப்படுது நீங்கள் இப்போ அதில் இது மாறிட்டீங்கிறான், அதுக்கு ஒரு பதில் அவர் சொன்னார், மா தகையர்த்து வலா கிண்ணி தத்தவர்த்து, நான் மாறவில்லை கொஞ்சம் அப்டேட் ஆகியிருக்கிறேன்டாரு, நான் மாறலை கொஞ்சம் அப்டேட் ஆகியிருக்கிறேன்டாரு. உடனே அதை பிடிச்சிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, தெளிவாக சொல்ல வேண்டியதானே. அப்போ நான் சொன்னேனே இப்போ இருக்கிற இடம் வந்து நரகக்குடி, அதில் இருந்து தான் விடுதலை பெற்றுக்கிட்டு வார நேரம், அதனால அவர் சுற்றி இருக்கிறதெல்லாம் செய்தாங்களா தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க, அந்த சில சில காயங்களோட தான் வெளியே வர வேண்டியிருக்கு. நாங்கள் துவா கேட்கணும் அந்த சூழல் என்ன செய்யணும், நல்ல ஒரு சூழலாக வர வேண்டும் அப்படி என்பதற்காக. எல்லா நல்ல வேலைக்கும் ஒரு பேர் சூட்டலாம், அரசியல் நோக்கம் சொல்லலாம், ஆனா அதுக்காக உண்மையாகிறது என்ன, எல்லாமே உண்மையாகிறது என்ற அளவுக்கு நல்லதா மாறணும், நல்லதா மாறாட்டி அவனுக்கு ஏச்சு, மாறிட்டு வந்தவனுக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு பெயர், இப்படி இருந்தா இந்த சமுதாயம் என்ன செய்யாது. இது அப்துல் மலிக் பின் மர்வான் சொன்ன மாதிரி தான், நாங்கள் எல்லாம் அபூபக்கர் உமர் மாதிரி இருக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்குது, ஆனா நீங்கெல்லாம் அபூபக்கர் உமருடைய காலத்தில் இருந்த மாதிரி மக்கள் மாதிரி இல்லை, ஆனா நாங்க எப்படி இருக்கணுமா, அபூபக்கர் உமர் மாதிரி இருக்கணும், நீங்க அவங்களோட காலத்து மக்கள் மாதிரி இல்லை, அதுதான் இப்ப உள்ள பிரச்சனை என்னது. அப்ப புரிஞ்சுக்கொள்ளணும், இவர்கள் கிட்டத்தட்ட 400 மொத்தமா சொன்ன 500 வருடங்கள் என்ன செய்தார்கள், உஸ்மானிய கிலாபத் இருந்தது. எத்தனை வருடங்கள், ஒரு 500 வருடங்கள் உஸ்மானிய கிலாபத் இருந்தது. ஆனால் இப்ப நீங்க சுருக்கமா இதா விட்டுல என்னன்னு சொன்னால், கிலாபத்து ராஷிதா உமையாக்களுடைய இரண்டு ஆட்சி, 1-2, அதுல வந்து தலைநகராக இருந்தது என்ன டமஸ்கஸ், அடுத்தது மத்தவங்களுக்கு தலைநகராக இருந்தது ஸ்பெயின், அடுத்து அப்பாசிய கிலாபத் வந்தீங்கன்னா முதல் தலைநகரம் பாக்தாத், இரண்டாவது கட்ட தலைநகரம் எகிப்து. இதற்கு இடையில அதாவது பாத்திமியர்களுடைய ஒரு பிரிவினுடைய ஆட்சி என்ன செஞ்சது இருந்தது. அதுக்கு அடுத்ததாக உஸ்மானிய கிலாபத், உஸ்மானிய கிலாபத்தை பொறுத்த வரைக்கும் மறுமலர்ச்சிகள் அதிகமான ஒரு கிலாபத்தாக இருந்தாலும் கூட இப்படி ஒரு விமர்சனம் என்ன செய்து அதுக்குரிய பகுதி ஒன்று இருக்குது. இது நீங்க மொத்தமாக பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட முஸ்லிம் சமுதாயத்துடைய ஆட்சி 1000 வருடங்கள் என்ற அளவுக்கு என்ன செய்து அந்த அளவுக்கான ஒரு ஆட்சியாக அதாவது உலகம் உள்ளகம் விழுந்திருக்கிறத பார்க்கும். இப்ப இதை நீங்க சுருக்கமாக எடுத்துக்கொண்டு, இது ஒரு என்ன டைமிங், 10 நிமிஷம் ரைட், ஒரு 9 மணி வரைக்கும், ஒரு 15 நிமிடம் இதுல கொஞ்சம் பேர் 15 நிமிடம் சொல்ல விரும்பாதவங்க இருப்பாங்க, மெஜாரிட்டி ஏத்துக்குங்க சரியா. இதுல என்னன்னு சொன்னால் இதுக்கு அடுத்ததாக என்னன்னா இஸ்லாமிய கிலாபத், இதுதான் உங்களுக்கு அவுட்லைன் ஆகிறது. இல்ல ஒரு சில சில குறிப்புகள் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் என்னன்னு சொன்னால் கிலாபத் நபித்துவத்தின் அடிப்படையிலான கிலாபத் எத்தனை வருஷம் இருந்தது? 30 வருடம். அடுத்தது முழுமையா என்ன? மன்னராட்சி. அடுத்தது முழுமையாக மன்னராட்சி. மன்னராட்சி இஸ்லாமிய ஆட்சி இல்லை என்று சொன்னா இஸ்லாமிய கிலாபத் எத்தனை வருஷம்? 30 வருஷம். அதோட முடிய வேண்டியது. எனவே இஸ்லாத்தை பொறுத்த முதல் சப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லாது. இதுதான் இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லாது. நீங்க ஜனாதிபதியாக இருக்கலாம், மன்னராக இருக்கலாம், அடக்கியாக கூடிய இராணுவ தளபதியாக என்ன செய்யலாம் இருக்கலாம், எந்த தலைவராக நீங்க இருந்துட்டு போங்க. ஆனால் இஸ்லாமிய ஆட்சி என்ற பேர் உங்களுக்கு எப்ப வரும் அப்படின்னு சொன்னால், நீங்க உங்கள் ஆட்சியுடைய சட்ட மூலாதாரமாக வஹீ இருக்கணும். எது இருக்கணும்? குர்ஆன் சுன்னா என்ன செய்யணும் இருக்கணும். குர்ஆன் சுன்னாதான் உங்கள் ஆட்சியுடைய மூலாதாரமாக இருக்கணும். அப்படி என்றால் அது அதிகம் சாத்தியம் உள்ளது சூறால தான். எதுல? சூரா அடிப்படையில் வரக்கூடிய கிலாபத்தில் தான் அதனுடைய முழு வடிவம் நடைமுறையாகுமே தவிர மற்ற இதில் என்ன செய்யாது? நடைமுறை ஆகாது. நடைமுறை ஆகாது. இதில் முழுமையாக நடைமுறையாகும். ஏன்? இஸ்லாமிய அடிப்படை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், மக்கள் மீது அடர்ந்தேறுவது, அநியாயம் செய்வது, மக்களுடைய விருப்பங்களை குர்ஆன் சொன்னாக்கு வெளியுள்ள விருப்பங்களை மதிக்காமல் இருப்பது, இவைகள் எல்லாமே அநியாயம் என்று சொல்லுது. ஆனால் ஒரு ஜனநாயகத்தால் கூட அதை செய்ய முடியாது. ஜனநாயக ஆட்சி இஸ்லாமிய ஆட்சியை நிறைய பேர் நினைச்சிருக்கிறான். ஆனா ஜனநாயக ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி அல்ல. சூரா வேற, இஸ்லாமிய ஆட்சி வேற. மெஜாரிட்டி மக்கள் கேடுகட்டவர்களாக இருந்தால் தலைவரா யார் வருவாரு? அவங்க தான் வருவாங்க. அதனால மெஜாரிட்டி என்ற சப்ஜெக்ட் இன்னும் சொல்ல போனா அநியாயம். சிறுபான்மையா வாழ்ற எங்களுக்கு அது தெரியுதா இல்லையா? அது அநியாயம் அண்டு. ஜனநாயகம் என்பது பெருவாரியானவங்களுடைய கைக்கு தான் போகுது. ஒரு ஜனநாயகம் அங்க என்ன இல்ல, அந்த ஜனநாயகத்தை 15-20 வகுத்து எப்படியோ அவர்களுடைய அபிலாசைகளை செய்யற மாதிரி தான் இருக்கும். அதனால ஜனநாயகம் என்றது என்ன சொல்லு? மக்களை, மக்களால் மக்களே ஆளுதலாம். அப்படின்னா என்ன? சட்டம் விபச்சாரம் செஞ்சா என்ன, சட்டம் களவெடுத்தா என்ன, சட்டம் என்றதை தீர்மானிக்கிறது யாரு? மக்கள். மெஜாரிட்டி ஆகிற 73-2 பெரும்பான்மை சேர்ந்தா சட்டத்தை தலைகளா மாத்தலாம், விபச்சாரத்தை சட்டமாக்கலாம், ஓரின புணர்ச்சியை சட்டமாக்கலாம், உலகத்துள்ள கொள்ளை எல்லாத்தையும் சட்டமாக்கலாம். காரணம் மக்கள் ஆளுறாங்க, அதான் உலகத்துல நடக்குது. எனவே ஜனநாயக ஆட்சி நினைச்சிடக்கூடாது. ஆட்சியாளர் தெரிவு செய்யறது மட்டுமண்டு, சட்டத்தை தெரிவு செய்யறது அவங்களோட கையில் இருக்குது. இப்ப இந்தியால அந்த சிவில் சட்டத்து சம்பந்தமான ஏற்படுற பிரச்சனை இருக்குது, அதுக்கே நாம பயப்படணும்? மெஜாரிட்டி பிரச்சனை. அந்த ஜனநாயகம் என்ற சப்ஜெக்ட் தான் எங்களை அச்சமுறுத்துதே தவிர, சட்டம் என்கின்ற அம்சம் தெளிவாக குர்ஆன் சுன்னா அடிப்படை மாதிரி ஒரு அடிப்படை இருந்தா என்ன செய்யாது இந்த பிரச்சனை? மெஜாரிட்டி வந்தா தலைகீழா எதையும் மாத்தலாம் என்கின்ற அந்த இடம் தான் இன்னும் சொல்ல போனா ஆட்சியாளருக்கு உள்ள பலத்தை எல்லாம் சேர்த்துக்கலாம். இலங்கையில இப்ப இவர் வருவதற்கு முன்னால் இருந்தார் ஆட்சியாளர், அவர் என்ன செஞ்சாருண்டா, எனக்கு எல்லா அதிகாரம், நிறைவேற்று அதிகாரம், அந்த அதிகாரம் என்னெல்லாம் மிக்சிமமா ஒரு மன்னராட்சிக்கு தேவை அத்தனை எடுத்து வச்சுக்கின்றார். எல்லாம் பெரும்பான்மையின் பேர்ல, எல்லாம் பெரும்பான்மையின் பேர்ல. எனவே ஜனநாயக இஸ்லாமிய ஆட்சியெல்லாம் இல்லை. யார் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, இஸ்லாமிய ஆட்சியெல்லாம் இல்லை. ஆனால் ஒருவர் ஆட்சியாளராக வருகிற நேரத்தில் அவர் இதை பிரகடனப்படுத்தி ஆளுவாராக இருந்தால் அதை இஸ்லாம் என்ன செய்யாது? நீங்க இவரை கட்டுப்படக்கூடாது, வெளியே போங்கன்னு என்ன செய்யாது?
யோசிக்கல. முதல் அம்சம். இரண்டாவது, அதுல முதலாவது இன்னொரு முக்கிய விஷயம், சூரா தான் நபித்துவத்தின் அடிப்படையிலான இஸ்லாமிய ஆட்சி, கிலாபத். அது என்ன? எல்லாம் சூரா அடிப்படையிலையும் மக்கள்கிட்ட தனது நீங்கள் என்னை திருத்த வேண்டும் என்ற ஒரு முழு சுதந்திரத்தோட நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி வந்து அது எதுல நடக்கும்? நிச்சயமாக இந்த சூராவோடு நடக்கக்கூடிய ஆட்சியில தான் என்ன செய்ய நடக்கும் உண்டு. இரண்டாவது அம்சம், இஸ்லாமிய ஆட்சி வந்து ஒரே ஆட்சியாக பெருவாரியாக இருந்தாலும் குட்டி குட்டி நாடுகள் இந்த இஸ்லாமிய ஆட்சியில் இருக்கத்தான் செஞ்சது. அவர்களுக்கு கீழுள்ளவர்களும் பையத்து கட்டுப்பட வேண்டும் என்பதை இஸ்லாமிய சமுதாயம் ஏற்றுத்தான் வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது மிக முக்கியமான இயல்பு, நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. எனது எனக்கு பின்னால கலீஃபாக்கள் உருவாகுவார்கள், பின்னர் அதிகமாகுவார்கள். ஒரே நாள் ஒரே தடவையில் 2-3 பேர் இருப்பேன், என்ன செய்வாங்க இருப்பாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டா, ஃபமா தஅமுரூன், அப்ப நாங்க என்ன செய்யறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, ஃபு பிபைஅத்தில் அவ்வல் ஃபல் அவ்வல். முதலாவது கொடுத்தவங்களுக்கு முதலா நிறைவேற்றுங்க, ரெண்டாவது பையத்து கொடுத்தவங்களுக்கு இரண்டாவது நிறைவேற்றுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் சொன்னார்கள். அதே நேரம் இன்னொன்று சொன்னாங்க, நீங்க எல்லாம் ஒரே ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் இடையில ஒரு குரூப் கிளம்பி வந்தா ஃபக்துலு, அவர் என்ன செய்யுங்க கொண்டுருங்க. அதே நேரம் சரிசமனான அளவுக்கு பல இடங்களில் பயிர் செய்யப்பட்டுச்சா, நீங்க யார் யாருக்கு பயிர் செய்வீங்களோ அவைகளை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இதுக்கு எப்படி சொல்லுவாங்க அரபுல, மமாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க, சிற்றரசுகள். தமிழ்ல சிற்றரசுன்னு சொல்லுவாங்களே, இதுக்கு மமாலிக், இன்னைக்கு மலிக்கன்றோமே, மமாலிக் என்ற வார்த்தையோடு இஸ்லாமிய ஆட்சியில் அழைக்கப்பட்டார்கள். ஃபாத்திமியர்கள் யார்? மமாலிக். ஃபாத்திமியர்கள் இடையில சொன்னனே, இவர்கள் யார்? சிற்றரசுகள் என்ற ஒரு பகுதியில் உள்ளவர்கள் தான் இந்த ஃபாத்திமியர்கள் என்கின்ற ஒரு பகுதி. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இஸ்லாமிய ஆட்சி எங்க இருந்தது? இந்தியால வந்து இஸ்லாமிய ஆட்சி இருந்தது பேரளவில். எப்படியோ இஸ்லாமிய ஆட்சி 800 வருடங்கள் என்ன செஞ்சது இருந்தது. இது அபாசிய கலாபத்தா உமைய கலாபத்தா, நீங்க என்ன சொல்லணும்? மமாலிக் என்ன? சிற்றரசு. இது வந்து என்ன, இதுக்கு பேர் சிற்றரசு. அவங்க இஸ்லாமிய ஆட்சியே தான் இருந்தாங்க, கட்டுப்படுறது கடமைதான், ஆனால் அவங்களுக்கு பேர் என்ன? மமாலிக்காக இருந்தார்கள். எனவே இன்றைய கால பகுதியில் உள்ள சிச்சுவேஷன் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்? மமாலிக் இன்றைக்கு என்ன நடக்குது அதான் நடக்குது. இன்றைக்குள்ள சிச்சுவேஷன் மமாலிக் என்கின்ற அமைப்புல தான் முஸ்லிம் நாடுகளுடைய அமைப்புகள் என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு அப்பாசியாவை கட் பண்ண பண்ணி இப்ப எதுவுமே இல்லை என்ற மாதிரியும் ஃபீலிங்லயே என்ன செய்யறாங்க, இருந்துட்டிருக்கிறாங்க. அப்படி யாருமே என்ன செய்ய, அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்கெல்லாம் என்ன செஞ்சிடும், அதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்வதில் பிரச்சனையும் சரியான அறிமுகம் இல்லாத நிலைமையும் உண்டாகும். மூன்றாவது ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், ஓ இதை நான் பார்த்துக்கிட்டிருக்கிறேன், இது என்ன 45 தான் இருக்குது, சரியா? சரி, அதாவது அதனால மாத்திருங்க இதுகளை. அடுத்து என்னன்னு சொன்னால், மூன்றாவது ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய அரசு என்று பேசுறது மிக முக்கியமான செய்தி. எப்படி சிலர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா, உன் வரலாற்றை ஆழமாக நல்ல இறங்கி படிக்கணும் இல்லையா? நம்ம பொதுவான ஒரு அறிமுகம் எடுத்துக்கிறோம், வரலாற்றுடைய இயல்புகள் எங்களுக்கு தெரியாது, நம்ம இதை சாதாரணமாக விளங்கலாம். நாங்கள் கூட வரலாற்றை பெரிய ஆழமாக தேடி படித்தவர்கள் அல்ல. வரலாற்றை பொறுத்த வரைக்கும் அதுக்கென சில இயல்புகள் இருக்கு, வரலாற்றுக்கென ஒரு இயல்பு இருக்கு. உதாரணமாக சண்டை பிடிக்காத ஆட்சி என்று உலக வரலாற்றில் ஒரு ஆட்சியாளர் இருக்கிறாரா? யாரும் இல்லை. என்ன பேர் சொன்னாலும் தெரியாது, சண்டை ஒன்று நடக்கும், இரத்தம் ஓட்டுதல் ஏதாவது நடக்கும், அதுக்கு அது அனுமதியாக இருக்கலாம், அனுமதிக்கப்படாதாக இருக்கலாம், நடந்திருக்கும். எனவே இதுதான் இயல்பா இருக்கிற நேரத்தில், நீங்க அப்பாசிய கலாபத்தை படிக்கிற நேரத்தில் சண்டை ஒன்று நடக்கும், இவர்கள்லாம் முஸ்லீம்களா அப்படின்னு கேட்க கூடாது. ஆட்சி என்ற சண்டை வரும். எனவே முதல்ல வரலாற்றோட இயல்பு தெரியணும். எப்படி எல்லாரும் வரலாற்றை பார்க்க நினைக்கிறாங்க தெரியுமா, அப்பாசிய கலிபா ரோட்ல சும்மா நடந்துட்டு போகணும், எந்த இது வர மக்கள் எல்லாம் ஒத்துமையாக இருந்து பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருந்து கண்டு ஒரு வித்தியாசமா இவங்க கற்பனை பண்ணிட்டு இருப்பாங்களே உண்டு, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் ஆட்சியாளராக இருக்க மாட்டாரு. இப்ப ஒரு 4-5 பாக்குறீங்களே, 400 இருந்திருக்கும். எத்தனை இருந்திருக்கும்? 400 இருந்திருக்கும். வரலாற்றுடைய இயல்பு என்ன தெரியுமா, ஒரு இவர் சும்மா இருந்தாலும் அடுத்தவன் சும்மா இருக்க விட மாட்டான். இப்ப நம்ம சவுதியில சும்மா தான் இருக்கிறோம், சும்மா இருக்க முடியுதா ஈரானுக்கு? முடியல, முடியல. அது காரணம் என்ன? சரி, அப்படியே இருந்தாலும் உள்ள உள்ளவன சும்மா உடிக்க, வேலை வெளி உள்ள விடுவானா? தூண்டி விட்டு இவன் போற போக்கு சார்ல எல்லாம் முடிஞ்சிடும், பெட்ரோல் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு, உனக்கு என்ன பிரச்சனை? சரியா? ஒரே இந்த நாட்டில் உள்ள நம்ம மிஞ்சி போனா கடைசி என்ன செய்வோம், போயிடுவோம் இங்கிருந்து, அவ்வளவுதானே. நம்ம எல்லாம் முடிஞ்ச பெட்ரோல் நல்லா வேலை கூட்டு சரி வரலையா, டிக்கெட்டை போட்டாச்சு, நாட்டுக்கு போயாச்சு, ஏன் அப்ப வந்தோம், பெட்ரோல் வேலை கூட்டிட்டு வந்துட்டோம், சரியா? இதான் நம்ம இந்த நாட்டுக்கு செய்ய போற கடைசி வேலை. ஆனா கவலைகள் பேசுற நேரத்தில் எப்படி இருக்குது, போற போக்கை பார்த்தா சரி வராது, என்னமோ இங்கேயே உண்மையா இல்லையா? அப்ப நம்ம எது, அதாவது ஒரு மனிதனுடைய சிறந்த வேலைகள் உண்டு, தரக்குகு மாலாயாணி, தனக்கு சம்பந்தம் இல்லாத தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமிக்குது. அடுத்த குடும்பத்தை பத்தி நிறைய கவலைப்படுறது, நம்ம குடும்பத்தை பத்தி என்ன செய்யணும், நம்ம கவலைப்படணும். ஆனா இந்த மாதிரி பேச்சு நிறைய செய்திக்காக பேசுறது வேற, இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குதான், ஆனா கவலைகளை பாத்தீங்கன்னா என்னது வித்தியாசமா இருக்கு, என்ன செய்யலாம் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இயல்புல புரிஞ்சுக்கொள்ளணும், ஆட்சியுடைய இயல்பு சச்சரவு சண்டைகள் வராம இருக்கு. உமையா ஒழுங்கா இருந்தா அப்பாசியார செய்வாங்க, அங்க ஒழுங்கா இந்த சச்சரவு இருக்கும். எனவே இந்த வரலாற்றை நேர்மையாக பதிந்த ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். எனவே வரலாற்றை படிக்கிற நேரத்தில் அங்க சண்டை இங்க பிரச்சனை, ரத்த கலரியாகத்தான் இருந்தது, புத்தகத்தை பார்க்கிற நேரத்தில் ரத்த கலரியாக இருந்தது நினைச்சிடக்கூடாது. இது பகுதிகள் ஆட்சியாளர்களுக்குரிய இயல்புகள் என்று நீங்க எடுத்து உலக ஆட்சியாளர்களோடு இவர்களுடைய நிலைமை ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா, இஸ்லாமிய ஆட்சியில் 500,000 யூதர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்படல, இஸ்லாமிய ஆட்சியில் 500,000 யூதர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்படவில்லை. யூதர்களுடைய வார்த்தை என்ன, கிறிஸ்தவர்களோடு நாம் நிம்மதியாக இருந்ததை விட இஸ்லாமிய சமுதாயத்தில் நாம் நிம்மதியாக இருந்ததுதான் அதிகம். இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏனைய சமுதாயத்துக்கு நீதி நிலைநாட்டப்பட்டது போல வேற எங்க நிலைநாட்டப்படல. இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அறிவு வளர்ச்சி நடந்தது போல வேற எந்த சமுதாயத்திலையும் செய்யப்படல. இந்த இஸ்லாமிய ஆட்சி அறிவையும் தீனையும் ஒரு சேர கொண்டு போனது போல உலக வரலாற்றில் எந்த ஆட்சியும் கொண்டு போகல. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? ஒருத்தர் பேசுறாரு, ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கணும், அல்லாவுக்கு திருப்தியான ஆட்சி எடுத்துக்கணும், கிலாபத்து ராசித், கிலாபத்து ராசிதா கூட இல்லை, அபுபக்கர் உமர் தான், அது கூட இல்லை, உமர் தான் அப்படின்னா. அப்படின்னா உலகத்துல ஒரு கொள்கையை சாத்தியப்படுத்த முடியாது அப்படின்னா அது வந்து அந்த கொள்கை வீக்கம் அர்த்தம். நபர்கள் இல்ல, இந்த கொள்கை உலகம் ஃபுல்லாவே நடைமுறைப்படுத்தப்படலைன்னு வைங்க, அர்த்தம் என்ன? நடைமுறைப்படுத்துவதற்கு நபர்கள் உருவாகவில்லை அர்த்தம் இல்ல, அந்த கொள்கை அந்த அளவுக்கு பலகீனம் அர்த்தம். ஒத்தனால நடைமுறைப்படுத்தலாம் போச்சு அப்படி இல்ல. ஆயிரத்தி சச்சம் வருடங்களும் பல யுத்தங்கள், பல பிரச்சனைகள், பல சச்சரவுகளோடு இந்த இஸ்லாமிய சமுதாயம் மறுமலர்ச்சியில தான் இருந்தது. இஸ்லாம் என்கின்ற அந்த தூய்மையோடு ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் தான் கொஞ்சம் தூரமாக இருந்தாங்க இஸ்லாம் என்கிற. ஆனா உலக ஆட்சியோடு நீங்க ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா இது மிகச்சிறந்ததிலும் ஒரு சிறந்த ஆட்சியாக இருந்தது என்பதை நீங்க என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் நிறைய கடைசியாக சொல்லி முடிச்சுக்கிறது, இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒவ்வொரு காலப்பகுதியிலும் வரலாறு எழுதப்படும். மூத்தசிலா ஆட்சியாளர் ஆகிற டைம்ல வரலாறு எழுதினா மூத்தசிலாக்கு எதிராக எழுதலுமா? எழுதாது. அப்பாசிய ஆட்சியாளர் இருக்கிற டைம்ல உமையா வரலாறு எழுதினா எப்படி எழுதணும்? உமையாக்கள் ஆண்டது எப்படி தெரியுமா? அவர் போயிடுவார் அப்படியா இல்லையா? ஏன்னா அவன் மார்க்க ரீதியாக என்ன காரணம் வச்சுக்கிறான்? துரோகிகள் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. எனவே வரலாற்றை படிக்கிற நேரத்தில் இந்த இயல்பையும் புரிஞ்சுக்கொள்ளணும். எல்லாம் தூய்மையா வந்து சேரும் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இட்டுக்கட்டி வரலாற்றை உருவாக்கிய மூன்று பேர் இருக்கிறான், முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கணும். யாராவது பொய்யான சம்பவங்கள் நிறைய வரலாற்றில் வருமா? இந்த மூணு பேர் தான் காரணம். ஒன்று அல் கல்பி அப்படின்னு சொல்லுவாங்க, ஹிஷாம் அல் கல்பி அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அடுத்தது அபு மிஹ்னஃப், அதாவது லூத்தி இப்னு யஹ்யா அப்படின்னு சொல்லி அபு மிஹ்னஃப். அடுத்ததாக வாக்கிதி, அடுத்ததாக வாக்கிதி. இவர்கள் வரலாறு உஹதி யுத்தத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் வாக்கிதி. அப்போ மக்கள் சொன்னாங்க, நீங்கள் சொல்றது போதாம இருக்கேன்னு சொல்லி எடுத்துட்டு வந்தாரா 80-90 முஜல்ல ஒளியும் உஹதி யுத்தத்தை முழுசா நடத்தி முடிச்சிட்டாரு மாத கணக்கில். இப்போ உகதி யுத்தமே அந்த அளவுக்கு நடத்திக்காது, சரியா? பொய், பொய்யுடைய செல்வாக்கு. ஆனா மிகப்பெரிய வரலாற்று அறிஞர், அதாவது எல்லாம் படிச்சுட்டாச்சு போதா, அதுக்காக போய் சரியா. ஆனா வாக்கிதி பெரிய ஒரு வரலாற்று அறிஞர், வாக்கிதி அபு மிஹ்னஃப், அடுத்ததாக அல் கல்பி, ஹிஷாம் அல் கல்பி. இவர்கள் தான் நிறைய செய்திகளை இஸ்லாமிய வரலாற்றில் ஷியாக்களுக்கு சார்பாக சேர்த்தது. ஆனால் பெரிய வரலாற்று ஆசிரியர்கள் தான், நல்ல செய்திகள் அவங்க வழியாக கிடைச்சிருக்குது. உதாரணமாக ஹிந்தா வந்து எதே யாருடைய ஹம்சாருடைய ஈரலை சப்பி துப்பினார்கள் அப்படி என்கின்ற கதை இன்றைக்கு முஸ்லீம்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நம்ப இருக்கிறார். இது ஒரு புழுகு வரலாற்றில், ஒரு பொய், சரியா? அந்த அளவுக்கு அவங்க நடந்து கொள்ள இல்லை, ஆனால் எல்லாம் நம்பிட்டீங்க. என்ன காரணம் பார்த்துக்கோங்க, ஹம்சா ரசூலாவோட குடும்பம், ஹிந்தா முஆவியாரது இல்லை அவங்கள என்ன, அதாவது அந்த தாய், சரியா? இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுஃபியானி மஹதி, மஹதி சார்பா எவ்வளவு ஹதீஸ் வந்து மஹதி எதிர்பார்க்கறீங்க தானே? சுஃபியானி என்ற ஒருத்தர் பெரிய கொடுமை செய்வார் அப்படின்னு ஹதீஸ் கேட்டிருப்பாங்க. என்ன நோக்கத்தை? ஷியாக்களுக்கு ஹிதுமத்து செய்யற நோக்கத்துல ஹிந்தா அப்படி முகத்தை மூடிட்டு வந்தாங்களா, ரசூல் சல்லாஹ் என்னது ஒதுங்கிக்கங்கன்னு சொன்னாங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் பொய்யான செய்திகள், வரலாற்றுல ஆதாரம் இல்லை, முஸ்லீம்ல தெளிவா வரும் யாரு கொண்டாங்கன்றதெல்லாம் சஹீஹ் முஸ்லீம்ல தெளிவாக என்ன செய்யும் வரும், பொய்யான வரலாற்று செய்திகள் நிறைய உங்கள்கிட்ட என்ன செய்யும் வரும். அதே போல அம்ரி இப்னுல் ஆஸ், இந்த அபு மூசா அஷ்ஷரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே மேடையில் ஏறி அவரை முதலாக பேச வச்சு மக்கள்கிட்ட என்னது ஏமாத்தி அது கிரிமினல்லாம் சொல்லப்பட்டுச்சு, இதெல்லாம் பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், அப்படி ஒரு வரலாற்றில் பேச இல்லை. அபுபக்கர்லாவுடைய மகன் முஹம்மது இருக்கிறாரு, முஹம்மது நபி பக்கர் உஸ்மான்லாவில் பிடிச்சாங்க, உஸ்மான்லா கொண்டாங்கன்னு வர செய்திகள் இருக்குது, இதெல்லாம் பொய்யான செய்திகள். அதுபோல முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக வரக்கூடிய முஆவியா அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் எல்லாம் பொய்யை கட்டி வருமே, இதெல்லாம் இன்னைக்கு முஆவியான் யாரும் என்ன செய்யறதில்லை, பேர் வைக்கக்கூடாத அளவுக்கு இந்த மோசமான ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கப்பட்டது. இதில் இதுதான் அன்புள்ள சகோதரிகள், இதெல்லாம் வரலாற்றில் கட்டப்பட்ட பொய்கள். இந்த மாதிரியான நிறைய பொய்கள் நீங்கள் கேள்விப்படுவீங்க. நீங்கள் இப்போ இதை நான் இவ்வளோ சொன்னதுக்கான காரணம், நீங்கள் வரலாற்றில் நடக்கிற நேரத்தில் உங்களை ஒரு முள் ஏரியாவில் நடக்க விட்டுக்கிறீங்க அப்படின்னு ஒரு முடிவோடு இருந்திருங்க. இதில் கஷ்டப்பட்டு கவனமாக தான் நடக்கணும். காரணம் நம்ம வரலாறு பற்றியான ஹதீஸ் பற்றி அறிவுள்ள போல வரலாறு பற்றியான அறிவுகள் எங்கள்கிட்ட இல்லை என்பது. இது உங்களுக்கு ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகத்தை. இஸ்லாமிய ஹிஸ்டரி என்பது எல்லா வகையிலும் மைனஸாக பார்க்கக்கூடாது, கட்டப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அரபில் மிகப்பெரிய முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. இதை தஸ்வியா பண்ணி கொண்டு கொடுப்பதற்காக மிக பெரிய முயற்சி நடந்து அழகான முயற்சிகள் எல்லாம் அதுக்கென ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்குது. தமிழில் மொழிபெயர்க்கப்படுமாக இருந்தால் அந்த முயற்சிகள் இப்போ கேள்விப்பட்டேன், அதை அதாவது விதாயா வன்னிகாயா மொழிபெயர்க்க போறாங்கன்னு சொல்லி மொழிபெயர்க்காமல் இருப்பது தான் சிறந்தது. அப்படியே மொழிபெயர்ப்பதாக இருந்தால் அந்த விதாயா வன்னிகாயா தஹ்கீக் பண்ணப்பட்டு குறிப்புகளோட இன்னைக்கு அவங்க முஸ்னத் அகமதுக்கு செய்கிறாங்களே அது போல அவர்கள் மொழிபெயர்ப்பார்களாக இருந்தால், அல்லது தவிர்த்துட்டு சுருக்கு சரியான வளரான மொழிபெயர்ப்பாங்களாக இருந்தால் அது என்னது மிகவும் சிறந்தது. இவைகளெல்லாம் நீங்கள் மனதில் என்ன செய்யணும் வைத்துக் கொள்ள வேண்டும். இதான் இஸ்லாமிய வரலாறு சம்பந்தமான விஷயங்கள் குறிப்பிடுத்தவங்க அதை எடுத்துக்கலாம், அல்லது வீடியோ மூலம் நீங்கள் என்ன செய்யலாம். இது நீங்கள் பெரிய அளவு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது, இப்போ இப்படி முடிவோட போக வேணாம், இது ஓட்ட இது சொல்லிட்டாரு இது வேணாம் நம்ம பத்து பெஸ்ட்லேயே படிப்போம் ஒழுங்கா அப்படின்னு முடிவோட நமக்கு போகக்கூடாது. நம்ம இதை மட்டும் படிங்க, இந்த குறிப்புகளை முடிஞ்ச என்ன செய்யுங்க எடுத்துக்கோங்க, ஒரு சீடி எடுத்து பாருங்க, ஒரு அளவுக்கு இஸ்லாமிய வரலாறு சம்பந்தமான நல்ல பதிவுகள் சரியா அவைகளை பதிவு செய்வது உதவியாக இருக்கும். ஒரு பத்து நிமிஷம் ஒரு இஸ்லாமிய வரலாறு சம்பந்தமான ஏதாவது கேள்வி. ஐயோபி ஹாரூனர் ரஷீதை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அப்பாசிய ஹிலாபத்தை சேர்ந்த ஒரு ஐந்தாவது ஆட்சியாளர் நினைக்கிறேன் ஹாரூனர் ரஷீத். அவர் வந்து நிறைய அவரை பத்தி நிறைய கட்டி விட்டாங்க சரியா. ஹாரூனர் ரஷீத் ஒரு சிறந்த முறையில் ஆட்சி செஞ்ச ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளராக இருந்து ஒரு சில விமர்சனங்கள் என்ன செய்து எல்லாரும் மாதிரி அவருக்கு இல்லை. சலாஹுதீன் அய்யூபி அந்த கால பகுதியில் உள்ளவர்ல, அவர் பல நூற்றாண்டு அவரை தாண்டி பல நூற்றாண்டுகள் கடந்து வந்தவர். ஆனால் ஹாரூனர் ரஷீதையும் சலாஹுதீன் அய்யூபியையும் ஏன் பேசுவாங்க அப்படின்னு சொன்னால், அவர் அறிவு சம்பந்தமான ஒரு மறுமலர்ச்சிக்கு என்ன செய்தார்கள் அவர் கொஞ்சம் சேவை செஞ்சாரு. இவர் முஸ்லிம்களுடைய வீழ்ச்சிக்கு பின்னால் குறிப்பாக பலஸ்தீன் அதனுடைய விடுதலைக்காக போராடிய மிகப்பெரிய மிக முக்கியமான ஒருவர் என்பதனால் இது தமிழ்ல அவரை பற்றி ஒரு நூல் என்னது அதாவது வந்திருக்கு சலாஹுதீன் அய்யூபி அப்படின்னு சொல்லி அந்த நூலை என்ன செய்யலாம் உங்களுக்கு படிக்கலாம். ஜவஹர்லா அவர் தான் நினைக்கிறேன். அதாவது இந்த எப்படி பாலஸ்தீன வரலாறு அதில் அது சலாஹுதீன் அய்யூபி என்ற ஒரு பகுதி ஒரு தனி எழுதின மாதிரி ஒரு ஞாபகம் பாருங்கள். அதில் முழு டீட்டெயில்ஸ் ஆதாரபூர்வமான செய்தியும் என்ன செய்தி தமிழில் இருக்குது. வேறு ஏதாவது கேள்விகள் இல்லை. அப்பாசிய ஆட்சியாளர்களில் கொஞ்சம் ஷியாவுக்கு சார்புடையவர்கள் இருந்தார்கள். ஆட்சியாளர்கள் ஷியாவாக இருக்கல, ஆட்சியாளர்கள் ஷியாவாக இருக்கல, ஷியாக்களுடைய ஆதரவுகள் சில நேரத்தில் அந்த ஆட்சிக்காக வேண்டி சில நேரங்கள் என்ன செஞ்சாங்க மூத்தசிலாவை அங்கீகரிச்சிருந்தாங்க அஹமது பின் ஹம்பலை ரிமாண்ட் பண்ணதெல்லாம் அதில் தான். மற்றபடி அவர்கள் ஆட்சியாளர்கள் என்ற அடிப்படையில் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அறிவு மலமடைச்சி பைத்துல் ஹிக்மான்றது அவருடைய காலப்பகுதி தான் மிகப்பெரிய அறிவு மலமடைச்சி என்ன செய்தார்கள் ஷியாக்களாக அவங்க இருக்கல, அவங்களும் அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவர்கள். அதாவது நான் வந்து ஷூரா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். ஷூரா மஷூரா ரெண்டுமே உண்டு தான். ஷூரா என்ற வார்த்தையை கூடுதலாக எதுக்கு சொல்லுவாங்கன்னா அம்ருஹும் ஷூரா பைனம், அவருடைய முழு காரியங்கள் மூமிங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கும் ஷூராவாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். எனவே இஸ்லாம் காரியங்கள் உலக காரியங்கள் எல்லாம் மிக முக்கியமான காரியம் இஸ்லாமிய ஆட்சி, அது ஷூரா அடிப்படையில் தான் என்ன செய்யணும் நடைபெற வேண்டும். ஷூரா அப்படின்றது ஆலோசித்தல், கலந்த ஆலோசனை, இப்படி செய்தால் முடிவெடுக்கப்படும். கலந்தாலோசனைன்றது என்னென்னா இருக்கிற எல்லாரும் விளங்கினவன் விளங்காதவன் எல்லாரையும் சேர்த்து ஆலோசனை செய்யறதல்ல. இந்த சமூகம் அதுக்கு சொல்லுவாங்க அஹ்லுல் ஹல்லி வல் அக்த், அவிழ்த்தல் முடிச்சு போடல், இது யார கையில் இருக்குதோ அவங்க மஷூரா பண்றோம். ஒரு யாராக உலகத்தில் இருந்தாலும் இவர் சொன்னா கேட்பாருன்னு ஒரு பட்டியல் இருக்கு மார்க்கத்துக்கு வெளியே, அவங்க அவங்கள சார்ந்து தான் என்ன செய்வாங்க உலக ரீதியான விஷயங்களை முடிவெடுப்பாங்க. அவர் இருப்பார் மஷூரால, இவர் இருப்பார். இந்த மாதிரி உள்ளவங்க பேசி எடுக்கக்கூடிய முடிவு தான் என்ன, அதாவது இதை வந்து செனட் சபைன்னு சொல்லுவாங்க அது அது பிள்ளை சரியா, அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவு தான் இந்த ஷூரா என்ற பகுதி. அது நிறைய மசூராக்களும் நடக்கும். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், மசூரா என்ற சொல் நிறைய அநியாயமிழைக்கப்பட்ட ஒரு சொல், அது தனியாக ஒரு நம்ம என்ன செய்யணும் பேசணும். தேவையில்லாத்துக்கு மசூரா பண்ணுறது, தேவையானதுக்கு மசூரா பண்ணுறது என்றாலும் மசூரா என்ன செய்து இருக்குது. மசூரா என்ற பகுதி சும்மா போக வேண்டியதை கூட மசூராவில் போட்டு பிரச்சனை ஆகிடுவாங்க. அது மசூரா என்ற பகுதி ஒரு பகுதி இருக்குது, அதை நம்ம எதுலேருந்து படிப்பினை பெறணும் தெரியுமா, இந்த சூறாலேருந்து என்ன செய்யணும் நபி தோழர் எப்படி சூறா செஞ்சாங்கன்றதுலேருந்து படிப்பினை பெற வேண்டும். ரைட், வேற ஏதாவது கேள்விகள். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவை தெரிவு செஞ்சதான காரணம், அலி ரதியல்லாஹு ஆட்சிக்கு வந்த அந்த சிச்சுவேஷன் அவர் மதீனா அவருக்கு என்ன செய்யல ஒரு பாதுகாப்பான எனக்கு சூழலாக இருக்கவில்லை அப்படின்னு. நபி தோழர்கள் பெரும்பாலும் என்ன செஞ்சாங்கன்னா யுத்த காலம் என்று வார நேரத்தில் தவிர்க்க ஆரம்பிச்சாங்க, இரண்டு பிரச்சனையும் வேணாம்னு சொல்லி. ஆனால் கூஃபாவில் உள்ள மக்கள் அவருக்கு நிறைய ஆதரவு தெரிவிச்சாங்க வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்கள் நிறைய ஆதரவு தெரிவிச்சாங்க. கூஃபான்னு நம்ம எல்லாம் ஃபித்னா நினைச்சிடக்கூடாது, அங்கதான் பெரும் பெரும் அறிஞர்கள் என்ன செய்தார்கள் பிறந்தார்கள். அப்ப கூஃபால வந்து மக்கள் வாங்கன்னு தெரிவிச்சாங்க. ஆனாலும் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபா வாசிகள் வந்து உரிய முறையில் என்ன செய்யல பாதுகாக்கவில்லை. மண் கத்தல் ஹுசைன் என்ற தலைப்பு கீழே பாத்தீங்கன்னா ஹுசைனை கொண்டதில் அவங்க தான் அப்படின்ற லெவலுக்கு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. பாதுகாப்பு அவங்க வந்து அஹ்லு கதர் மோசடி செய்யக்கூடியவர்களாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள். அதுதான் அங்குள்ள பிரச்சனை. மற்றபடி மதீனா என்கின்ற பகுதி அப்போ ஒரு எல்லாருமே இலக்கு வைக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாறிட்டு, இது ஒரு காரணம். இரண்டாவது, பொதுவாக என்ன செய்வார்கள் சொன்னா, ஒரு நல்ல மக்கள் வீட்டில் வந்து இப்போ வீட்டில் நீங்கள் உங்களுக்கு அடிக்க வராங்கன்னு வைங்களேன், நீங்கள் முதல்ல என்ன செய்வீங்க, வீட்டை விட்டு போவீங்க, பிள்ளைகளாவது நிம்மதியாக அரிக்கட்டும், நாம் பேர் வேற எங்கேயாவது அடி வாங்கணும்னு போகுது. அதுவும் ஒரு காரணம் அழிவில்லாம போனதுக்கு. என்ன காரணம், மதீனா பாதுகாப்பாக இருக்கட்டும், மதீனா பாதுகாப்பு. அப்துல்லா இப்னு சுபைர் மக்காவை எடுத்தது அதுக்கு தான் விமர்சிப்பாங்க. நீங்கள் மக்காவுக்கு வெளியே ஒரு இடத்துல என்ன செஞ்சிருக்கலாம் இருந்திருக்கலாம், ஹஜ்ஜி மக்களுக்கெல்லாம் என்ன செஞ்சது பாது, மக்காவை நீங்கள் ஒரு கேடயமாக எடுத்திருக்காமல் இருக்கலாம் என்று சொன்னதுக்கான காரணம். அது ஒரு காரணமாக அழிவில் அவனோட சப்ஜெக்ட் என்ன செய்யலாம் இருக்கலாம். இது பல, அது பல காரணங்கள் இருக்கிறது. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சொல்லுங்க. அதாவது மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வழியில் வருவாங்க அப்படின்ற செய்தி ஆதாரபூர்வமான செய்தி. அது வந்து ஆதாரபூர்வமான சஹீஹான செய்தி தான். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எனது நெசபலி தான் வருவாங்கன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தான் என்ன செஞ்சிருக்கு, எஞ்சியிருக்கு. நேரடியாக வரக்கூடிய சில செய்திகளில் பிரச்சனைகள் இருக்கலாம். பெயர் என்ற பெயராக இருக்கும் ரசூல் அப்படி, அஹமதாக அப்படி இருக்கும், மஹதி என்றவரை சொல்லுவாங்க, அதெல்லாம் சரியான செய்தி. ஆனால் ஜோர்தானை ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஜோர்தானில் நடக்கக்கூடிய அந்த அவங்க வந்து அவர் வந்து ஹாஷிம் அந்த என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையில் வந்தவர்கள் அப்படி என்று சொல்கிற ஒரு நசபு சொல்லப்படுது. இதில் மிக முக்கியமாக புரிஞ்சுக்கொள்ளணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரம்பரையில் வந்ததற்காக வேண்டி அவர் சிறந்தவராக இருப்பான்னு அர்த்தம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையில் வந்ததற்காக வேண்டி அவர் சிறந்தவராக இருப்பான்னு அர்த்தம் எதுவுமே இல்லை. அதனால இவருடைய பரம்பரையில் தான் வருவாங்க, இவருடைய பரம்பரையில் தான் வருவாங்கன்ட்டு யாரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து என்ன செய்யலை, எந்த ஒரு வார்த்தையும் மறைமுகமாக கூட சொல்லல. மகதி சம்பந்தமாக இதுவரைக்கும் 100 மகதி வந்துட்டு போயிட்டார். இத்தனை மகதி, நான்தா மகதி, நான்தா மகதி என்று ஒரு 20-30 வருஷத்துக்கு இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்பு இலங்கைக்கு வந்திருந்தார். இன்டர் கான்டினென்டல் ஹோட்டலில் தங்கிட்டு போனார் மகதி, வந்து தங்கி அவர் மகதி என்று தன்னை அறிவிச்சுக்கிட்டார். வித்தியாசமான விளக்கமெல்லாம் கொடுத்துட்டு போனார். அதனால மகதி என்று வந்தாலேயே நிறைய இஸ்லாமிய சமூகத்தை மரண தண்டனை கொடுத்தாங்க, ஏன்னா முசீபத்தாயிரும். ஆனால் மகதி என்று வார நேரம் நம்ம சர்ச்சைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு மகதி என்றது என்ன செய்யும் தெளிவாக தெரியும். அதனால சுஃபியான தவறி சொன்னார், மா மகதி என்று ஒருவர் உங்களோட வீட்டு வாசலால் வந்து பைய செய்யுங்கன்னு சொன்னாலும் பைய செஞ்சிடாங்க. ஏண்டா மகதியும் இஸ்லாத்தை தான் என்ன செய்யணும் பின்பற்றணுமே தவிர, மகதி என்பதற்காக இஸ்பெஷல் சட்டம் எதுவுமே இல்லை. மகதி வருவாராக இருந்தால், அவர் சிறந்தவராக இருந்தால் இஸ்லாமிய ஆட்சி எப்படி வருமோ அது மாதிரி அவர் என்ன செய்வார், அங்கே வருவார் அப்படின்னு சொன்னாங்க. சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.